వేదవేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేదశా దాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మన యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం. భగవాన్ శ్రీధరుడియ అవతారங்களே, சரணாகதி சாஸ்திரத்தை உலகோருக்கு புரிய வைப்பதற்காகவே ஸ்ரீராமச்சந்திரன் அவதரித்தான். ரகுகுல கிழக்கனாய் ராகவன் என்னும் ககுஸ்தனுடைய வம்சத்திலே பிறந்தபடியால் ககுஸ்தன் என்னும் இக்ஷ்வாகு வம்சத்திலேயே அவதரித்து நம் பாரத தேசத்தினுடைய தர்மசாஸ்திரங்களை எடுத்துரைத்தும் நடத்தியும் காட்டியவன் மரியாதா புருஷோத்தமனான ராமன். தசரதனுக்கு குமாரனாக பிறந்தபடியால் தாசரதி என்று பெயர் பெற்றான். சீதைக்கு மணவாளனாய் இலக்குவனுக்கும் பரதனுக்கும் தம்பி சத்துருக்கணனுக்கும் தமையனாய் உலகோர் எல்லாரும் பெரியோர்களிடத்தே எளியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறையை அறிவிப்பதற்காகவே பிறந்தவன் ராமன். அண்ணனிடத்தே தம்பி எப்படி நடக்க வேண்டும், தந்தையிடத்தே தனையன் எப்படி நடக்க வேண்டும், ஆச்சாரியரிடத்தே சிஷ்யன் எப்படி நடக்க வேண்டும், பொதுவாக பெரியோர்களிடத்தே சிறியோர்கள் எப்படி நடக்க வேண்டும், இந்த முறையெல்லாம் மாறி கிடந்ததான். அதை சரிப்படுத்தி இதுதான் எல்லாரும் நடக்க வேண்டிய முறை என்று உணர்த்துவதற்காகவே ராமனுடைய அவதாரம். அது பிரதானமான பிரயோஜனம். அதோடு கூட அவதரித்த போது வேறே சிலவற்றையும் பகவான் செய்து காட்டினார். அதிலே ஒன்று ராவணனை முடித்தது. ராவணனை கொல்லுவதற்காக பகவத் அவதாரம் அல்ல, அது பிரதானமான காரணமோ பிரயோஜனமோ அல்ல. என ஒரு சாமானிய ராவணனை கொல்றதுக்காக போய் சர்வேஸ்வரன் கீழே வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலே அவர் கீழே அவதரித்திருக்கணும்னால் மக்கள் அத்தனை பேருக்கும் முன்னோடியாக இருப்பதற்குத்தான். ராமன் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ கல்யாண குணங்கள் நிரம்பியவர். ராமனுக்கு அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. என்ன, ஜகத்துக்கே சக்கரவர்த்தியான எம்பெருமானுக்கு போய் ஒரு சின்ன நாட்டுக்கு தலைவன் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய வைபவம் வந்துட போகுது. ஆனாலே ராமனுக்கு பட்டாபிஷேகம்னால் குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். அவனுடைய கல்யாண குணங்கள், மங்களமான குணங்களே ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு யார் மன்னன்னால் எப்போதும் ராமச்சந்திரன் தான் மன்னன். இத முத முதல்ல ராமாயணம் துவங்கும் போதே வால்மீகி நாரதரிடத்தே விசாரித்தார். நாரதர் வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு வருக தந்தார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி நாரதரை பார்த்து எனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கின்றன, நீர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்னு வேண்டுகிறார். என்ன கேள்வி, நீர் ரிஷியாச்சே, உனக்கு என்ன சந்தேகம்னு நாரதர் கேட்கிறார். அப்ப வால்மீகி 16 கேள்விகள் கேட்டார். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேணச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோதிதா ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதா த்யுதிமான் கோனசூயகா வித்வான் கஹ கசமர்த்தஸ்ய கசைக பிரியதர்சனாக. இப்படி தொடங்கி வரிசையாக 16 கேள்விகள் கேட்டு கசவிப்பதி தேவாச்ச ஜாதரோஜச சங்யுகே என்று கடைசி கேள்வியோட முடித்தார். இந்த 16 குணங்களும் ஒரே நேரத்தில் ஒருத்தரிடத்தில் இருக்கின்றனவா, அவரார், அவரை மட்டும் எனக்கு அடையாளம் காட்டும் என்று வால்மீகி நாரதரை கேட்க நாரதர் ஒரு நிமிஷம் அவகாசம் எடுத்துட்டார். அப்ப அவரை பார்த்து சொல்றார், பகவோ துர்லபாச்செய்வ ஏத்வயா கீர்த்திதா குணாக. உன்னாலே பாடப்பட்ட இக்குணங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்தாலும் யாரிடத்திலும் கிட்டாது. நீரானா சட்டுன்னு கேட்டுட்டீர். பகவோதுர்லபாஸ்செய்வ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனேவக்ஷாம்யஹம் புத்வா தைத்யுக்த சுயதாம்பரா. இருந்தாலும் நீர் கேட்டதற்கு யோசித்து சொல்லுகிறேன். எனக்கு சந்தேகமில்லை யாரிடத்தில் இந்த குணங்கள் இருக்குங்கிறது நிச்சயமா தெரியும். ஆனா ஏன் யோசித்து சொல்றேன்னா, இன்னாரிடத்துல இருக்குங்கிறத நான் நினைத்த உடனே அவனை பற்றி நினைத்து உள்ள உருகுகிறது, உடல் நிற்க தயங்குகிறது, கால் தடுமாறுகிறது, வாய் தழுதழுக்கிறது. அதனாலே எனக்கு 2 நிமிஷம் அவகாசம் கொடு, ராமனை பத்தி யோசித்து மனசை தேத்திண்டு உமக்கு பதில் சொல்றேன். உனே பக்ஷாம் அகம் புத்வா, அகம் புத்வானா நான் புதுசா தெரிஞ்சுட்டு அர்த்தம் அல்ல. இனிமேவா நாரதன் தெரிஞ்சு போறாரு, தெரியும் ராமன் தான் கல்யாண குணாபிராமன்னுட்டு. ஆனால் அந்த கல்யாண குணங்களோடு கூடின ராமனை நினைத்த உடனே காலாழும், நெஞ்சழியும், கண் சுழலும், ஆக்லாத சீத நேத்ராம்பு, புலகீகிருத காத்திரவான், சதா பரகுணாவிட்டா திரஷ்டவியா சர்வதேகிதி என்று சாஸ்திர சொன்னா போலே, கண்களில் இருந்து நீர்மல்க, மயிர் கூச்செறிய, உடம்பு தள்ளாட, நாத்தழுகழுக்க, மேல ராமனை பத்தி சொல்ல மாட்டாமல் நின்று போய் யோசித்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். நீ 16 கேள்வி கேட்டீர், என்கிட்ட ஒரே பதில் தான். நான் 16 பதில் சொல்ல போறது இல்லை, ஒரு பதில். இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்வருதா, இக்ஷ்வாகு குலத்திலே தோன்றினவனாய் ராமன் பெயர் பெற்ற வந்தான். நீ கேட்ட அத்தனை கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடம். அவனை போல் இன்னும் பார்த்ததில்லை, நாளை மாறும் பார்க்க போவதில்லை. அந்த ராமனை பற்றி மேலே சொல்லுகிறேன்னு சங்கேப ராமாயணம் தொடங்கி ராமாயண கதை அத்தனை சுருக்கமா சொல்லிட்டு மேற்கொண்டு நாரதர் புறப்பு போனார். இது ஒரு சரித்திரம். அதுக்கப்புறம் தான் பிரம்மா வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு வரார். நாரதர் புறப்பட்டு போன உடனே வால்மீகி போய் தீர்த்தமாடிட்டு வரலாம்னு புறப்பட்டார். அவர் சிஷ்யன் பரத்வாஜ மகர்ஷி, ரிஷிய கூட்டிண்டு புறப்பட்டார். கொஞ்ச தூரம் போனோம் கங்கை நதிக்கு, நாழி எடுத்தேன், நாரதர் வந்துட்டு போயிட்டாரோ இல்லையோ, அதனால சீக்கிரம் பக்கத்துல போயிட்டு வரலாம்னு. தமசான்னு நதி, பக்கத்துல இருக்கிற நதியை தீர்த்தமாட்டத்துக்காக போனது. இன்னைக்கு இருக்கு பிட்டூர்னு அந்த இடத்துக்கு பேர். கான்பூருக்கு பக்கத்துல வால்மீகியனுடைய ஆசிரமம் இருக்கு, இடத்துக்கு ஒரு 50 மைல் தொலைவில் பிட்டூர்ங்கிற இடம். கங்கை ஓடுற அழக பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் ஒரு சமயத்துல குளிக்கலாம், அவ்வளவு அழகான இடம். அதுதான் வால்மீகி ஆசிரமம். பக்கத்துல தமசா நதியும் இருக்கிறது. அங்க தீர்த்தமாடிட்டு வெளியில வந்தார். திரும்ப நேர ஆசிரமத்துக்கு வந்துடாமல் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்குள்ள போனார். அங்க ஒரு மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்திருந்தன, ஆணும் பெண்ணுமாக சுகத்திலே ஈடுபட்டிருந்தன. இவர் பார்த்துட்டே இருக்கிறச்ச ஒரு வேடம் குறுக்க வந்தான். அம்பை தான் ஒரு பறவை அடித்து வீழ்த்தி விட்டான். துடித்து போன மற்றொரு பேடை விரக தாபத்தாலே சிரமப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பார்த்த வால்மீகிக்கு உள்ள முழுக்க சோகம். நன்னா இருந்த 2 பறவை எப்ப உன்னை அடிச்சுட்டானே. இதனால உள்ளுக்குள்ள இருந்த சோகம் வேகமா ஸ்லோகமா வாயால வெளியில வந்தது. சோகமே ஸ்லோகமாக வந்ததுதான் வால்மீகி ராமாயணம்னு சொல்லுவார்கள். உடனே அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காம மோதிதம். இந்த 2 கிரௌஞ்சங்களுக்குள்ள ஒன்றை அடித்து வீழ்த்தினாயே உனக்கு எல்லா அமங்கலங்களும் உண்டாகுத, உனக்கு நன்மை ஏற்பட அப்படின்னு சபிச்சார். ஆசிரமத்துக்கு வந்துட்டார். இதான் முத முதல்ல அவர் ஒரு ஸ்லோகமே பண்ணிருக்கிறது. இது வரைக்கும் வால்மீகி ஸ்லோகம் பண்ணதில்லை, வாயால வந்த முதல் ஸ்லோகம் இது. ஆசிரமத்துக்கு வந்து யோசிச்சு பார்த்தா எல்லா எழுத்து சீர்தலை அடி தொலை யாப்பிலக்கணம் எல்லாமே சரியா இருக்கு. ஆனா முதல் ஸ்லோகம் போய் சாபமா இருக்கலாமா, மங்களமா பாட ஆரம்பிக்க வேண்டாமா, அதை விட்டுட்டு சாபமா பாடிட்டமேனு வருத்தம். அப்பதான் பிரம்மா அவர் ஆசிரமத்துக்கு வந்தார். என்ன ஏதோ கவலையோட இருக்கிறீரேன்னு கேட்டார். ஸ்லோகம் பண்ணே அது கடைசியில அமங்கல வார்த்தையா படுத்து, இதுதான் வருத்தம்னா. நான் தான் சரஸ்வதி உம்ம வாயில உட்காத்தி வச்சு இந்த ஸ்லோகத்தை பாடினேன். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிற்த்தேயம் சரஸ்வதி, என்னுடைய உள்ளம் என் சங்கல்பத்தாலே சரஸ்வதி உம் நாக்கில் உட்கார்ந்து இட்டை பாடினாள். இதன் அர்த்தத்தை நான் மாற்றித்தரேன் என்று மங்களமான இந்த ஸ்லோகத்தையே மாற்றி கொடுத்து இதை முதல் ஸ்லோகமாக வைத்துக் கொண்டு ராமாயணம் பாடும். இனி எத்தனை நாட்கள் காடுகள் இருக்குமோ, எத்தனை நாட்கள் மலைகள் இருக்குமோ, அது வரைக்கும் ராமாயணம் இருக்கும். ராமாயணம் இருக்கும் வரையிலும் உம்முடைய வைபவமும் உலகத்திலே இருக்கும். எது வரைக்கும் கங்கை ஓடின்றிருக்கோ, எது வரைக்கும் ஜோதிஷ் சக்கரங்கள்லாம் இருக்குமோ, யாவதாவர்த்ததே சக்கரம்னு சொல்லுவார்கள், அது வரைக்கும் ராமாயணத்தின் பெருமையும் இருக்கும், உம்முடைய வைபவம் இருக்கும்னு வால்மீகிக்கு பிரம்மா அனுகிரகித்தார். அது தொடங்கித்தான் ஸ்ரீராமாயணத்தை பாட ஆரம்பிச்சார். 24,000 ஸ்லோகம், 500 சர்க்கங்கள், 6 காண்டங்கள். இதனை தேடி திரட்டி பிடித்தா என்ன கிடைக்கும்னால் கடைசியா விபீஷண சரணாகதி கிடைக்கும். அந்த விபீஷணன் எப்படி சரணாகதி அனுட்டிக்கிறான் அப்படிங்கறத பார்ப்பதற்கு தான் நேர்த்திக்கு துவங்கினோம். சரணாகதினா என்னன்னு நேர்த்திக்கு பார்த்துட்டோம். அதிலிருந்து இன்னைக்கு ஒரு நிமிஷம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்ப்போம். சரணாகதனுக்கு தேவை ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம், சரண்யனுக்கு தேவை பரத்வம் சௌலபியம் காருண்யம். சரணாகதிக்கு எல்லாருமே அதிகாரிகள். சரணாகதிக்கு முன்பாக சோகம் இருக்க வேண்டும், சரணாகதிக்கு பின்பாக சோகம் போய்விட வேண்டும். இவ்வளவுதான் நேத்திக்கு ஒன்றவனாய் பார்த்திருக்கோம். இதே நேரத்துல நேத்திக்கு சொல்லியிருந்தா நீங்களும் நிம்மதியா கேட்டு எழுந்து பெருப்பீள். இத ஒன்றரை மணி நாள் ஆக்கிவிட்டேன் சொல்லியும், ஆனா இது ஒன்றரை மணி நாள் சொன்னாத்தான் இதுங்கிறது மனசுல நிற்கும். இது ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டா இத போல 90 நிமிஷத்துக்கு 90 சொல்லிட்டு கொள்ளலாம். அவ்வளவு எழுதி வச்சிருக்கா நம்ம பெரியவர்கள்லாம், நம்ம மனசுல நிற்காது. ஆக நாம இப்ப புரிஞ்சுட்டு இருக்கிறது இது வரைக்கும். இனி மேற்கொண்டு விபீஷணன் எப்படி சரணாகதி அனுட்டிக்கலாம்னு பார்ப்போம். சரணம்னு சொல்ல வேணும்னாலே துவமேவ உபாய பூதா மேபவ இது பிரார்த்தனாவதி சரணாகதி. இங்கிலீஷ் உபன்யாசம் இல்ல இது. துவமேவ உபாயமூதோ மேகவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் அப்படின்னு பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. உபாயம்னா என்னன்னு எதி பார்த்துருக்கோம். உப அயதே இது உபாய, பலத்துக்கு சமீபத்திலே அழைத்து செல்வது உபாயம். நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் அப்படின்னு பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. அப்ப வேற ஒன்னும் போக்கடம் இருக்க கூடாது, என் கையில வேற ஒன்னும் ஒரு கிஞ்சித்து நிற்கவும் கூடாது. அந்த நிலைமையில் தான் விபீஷணன் வந்தானா என்ன நாம் இப்ப முதல்ல பார்க்க வேண்டும். விபீஷணன் எங்கிருந்தான் ஆறு கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்க வேண்டாம். ராவணன் தம்பி விபீஷணன், ராவணன் தான் ராமனுடைய மனைவியான சீதையை பிரித்தான். பிரித்து அசோகவனத்திலே கொண்டு போய் அடைத்து வைத்தான். விபீஷணன் ரொம்ப நாளா பேசி பேசி பார்த்தான். முதல் நாள்ல இருந்தே சும்மா இருக்கல, திரும்ப திரும்ப ராவணத்திலே நீ படுறது தப்பு தப்புன்னு சொல்லிட்டுதான் இருந்தான். பிரதிய தாம் தாசரதாய மைத்திரி, மைத்திரிய கொண்டு போய் தாசரதியனிடத்துல திருப்பி கொடுத்துடு, அபச்சாரப்படாதே. அவனிடத்துல அபச்சாரப்பட்டா நாம் கூண்டோட அழிஞ்சு போடுவோம், யாருமே மிச்சம் இருக்க முடியாது. ராமேரிதாக வாயு சமான வேகாக வஜ்ரோபமாக, வஜ்ரத்த ஒத்த பாணங்கள் ராமனுடையவை, ஒன்னொன்னும் அக்னி கங்குகள் போதே வரும், ஒன்னொன்னும் நாகாஸ்திரத்தை போல வந்து நாம் அத்தனை பேரையும் அழித்து விடும். வேண்டாம், இலங்கை இருக்க வேண்டும், நம் நாடு நன்றாக குளிர் குடியுமாக இருக்க வேண்டும், கொண்டு போய் சாவிச்சிருவோம்னு சொல்லுகிறான். ஆனா ஒன்னும் காதல ஏறதாவே தெரியல. கடைசியா ஒரு நாள் ராஜசபை கூடித்து ஹனுமானும் வந்தாச்சு, திரும்பியும் போயாச்சு. சுகசாரணர்கள் போயிட்டு அவர்களும் திரும்பி வந்து ராம வைபவத்தை பேசிட்டான். அதாவது சுகசாரணர்கள்ங்கிறவரை ராவணன் கிளப்பி அனுப்பிச்சான், அங்க போய் பார்த்துன்னு வாங்கிட்டோம். அது அனுப்பிச்சது விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணிய பிற்பாடு. அதனால நாம இப்ப பாத்துக்க போற கதைங்கிறது ஹனுமான் வந்துட்டு திரும்பி போயிட்டார், இன்னுமே சுகசாரணால் வரல. அதற்கு இடைப்பட்ட காலத்துலதான் விபீஷண சரணாகதி நடக்கிறது, ராஜசபை கூடியுள்ளது, விபீஷணன் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹனுமான் வந்தாரே எல்லாத்தையும் எரிச்சுட்டார், பரப்பு போயிட்டார். அப்ப எதிர்கட்சியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த விஷயத்தை ஆராய்வோங்கிறதுக்காக எல்லாரும் கூடி உட்கார்ந்துள்ளார்கள். இந்திரஜித்தும் இருக்கிறான், மற்றும் உண்டான மந்திரிமார்களும் இருக்கிறார்கள். அப்ப விபீஷணன் எடுத்துரைத்தான், நாம பண்ணுவது சரியல்ல, நாம மைத்திரிய கொண்டு போய் உடனே ராமனிடத்திலே சமர்ப்பித்து விட வேண்டும், இல்லை என்றால் நம் இலங்கையும் தப்பிக்காது, நம் ராட்சஸ ஜாதியும் தப்பிக்காது, நாம பண்ணுவது கூடாதுன்னு ராவணனிடத்தே பேசுகிறான். அப்ப வால்மீகி பகவான் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார், விபீஷணன் எடுத்து சொல்லும் போதே யாரெல்லாம் நல்லது சொல்லுவார்களோ ராவணா அவர்கள் சுரபத்திலே கிடைக்க மாட்டார்கள். அப்ரியசத வக்தா வக்தா ஸ்ரோதாச துர்லபா, எல்லா இடத்துல போய் தேடி தேடி பார்த்தாலும் சததம் பிரியவாதினா, பிரியமா பேசறதுக்கு உலகம் முழுக்க நிறைய பேர் கிடைப்பார்கள். ஆனால் அப்ரியசத, அப்ரியமா இருந்தாலும் இதுதான் நல்லதுன்னு எடுத்து சொல்லுவதற்கு வக்தா ஸ்ரோதாச துர்லபா, சொல்றதுக்கு ஆள் கிடைக்காது, கேட்டுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது. நான் உனக்கு நல்லது சொல்றேன் கேட்டுக்கொள் என்ன விபீஷணன் சொல்ல, அது ராவணனுடைய காதல ஏறல, ஏறாமல் அவனை ரொம்ப வெய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். ஏச தொடங்கினான், சுனிவிட்டம் இதம் வாக்கியம் புக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணா காலச்சோதிதா. சுனிவிட்டம் இதம் வாக்கியம், நல்ல வாக்கியமா தான் சொன்னான், பிடிக்கிறாப்பதான் சொன்னான். ரெண்டு விஷயம் நாம பார்க்கணும். ஒன்னும் சொல்றவளை பாக்கணும் இல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னு பாக்கணும். எனக்கு ரொம்ப வேண்டியவர் சொல்றாரா, கொஞ்சம் ஏத்துக்க முடியாது இருந்தா கூட அதை ஏத்துக்கணும். ஏன்னா என்னுடைய நலத்துல அக்கறை இருக்கிறது இல்லையோ அப்ப எடுத்துக்கணும். என் விரோதிய சொல்றானா, விஷயம் ரொம்ப வசந்ததா இருந்ததுன்னு வச்சுக்கோ, விரோதி சொன்னாலும் ஏத்துக்கணும். இப்ப தம்பி சொல்றான்னு பார்த்தாலும் ஏத்துட்டு இருக்கலாம், நல்லது சொல்றான்னு பார்த்தாலும் ஏத்துட்டு இருக்கலாம். ரெண்டுத்துல எதுக்காகவான விபரீதம் சொன்னது ஏத்துக்கலாம் இல்லையோ, ரெண்டையுமே பாக்கல. தம்பி சொன்னாங்கிறதையும் பாக்கல, நல்லது சொன்னாங்கிறதையும் பாக்கல. சுனிவிஷ்டம் இதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம், விபீஷணன் ஒண்ணு நின்னு மென்னு முழுங்கலே நல்லா தான் சொன்னான். எப்போதுமே ஒருத்தர் தவறான வழியில போறாருன்னு வச்சுங்க, பார்த்து கொண்டு நாம சும்மா இருக்க முடியாது, சொல்லிடணும். சொல்லிடணும்னால் அப்ப ரெண்டும் கேட்டானா ஏதோ மென்னு முழுங்கவும் கூட, ஏன்னா அப்புறம் இது நீங்க ஒழுங்கா சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேட்டுப்பேனே அப்படின்னு அவளே திருப்பி சொல்லுவா. அதனால சொல்லும் போது நன்றாக எடுத்து சொல்ல வேண்டும். அதைத்தான் உக்தவந்தம்னு தெரிவிக்கிறார். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம், சுனிவிஷ்டம் நன்னா காதுக்கு இனிமையாத்தான் இருக்கு கேட்கறது, அவனு தப்பு சொல்லுது. ஹிதம் வாக்கியம் நன்மையத்தான் எடுத்துரைத்தான், உக்தவந்தம் நன்னாகத்தான் எடுத்துரைத்தான், விபீஷணம் கூட திரண்ட தம்பி. ஸ்லோகத்திலே வால்மீகி ராமாயணம்னா சப்த சப்தமா அர்த்தம் பார்த்தா தான் புலப்படும். நாம ஏதோ ஸ்லோகம்னு பார்த்துன்னு போயிட முடியாது. ஒரு சொல்லுக்கு நாழியாக்குன்னு 5 நிமிஷம் ஆனா ஓய் தான் போல் இருக்கு. அப்போ ஒரு ஸ்லோகத்துக்கு 1 நாள் ஆகும், 24,000 நாள் ஆகும். என்ன அவ்வளவு ஸ்லோகம் பாடியிருக்காரு. சுனிவிட்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண கால சோதிதா. பின்ன ஏன் இதை போல திரும்ப அவனை ஏசத்துக்கு தொடங்கினான், அப்ரவீத் சொன்னான், பருஷம் வாக்கியம், பருஷம் வாக்கியம்னா காதால கேட்க முடியாத அளவுக்கு வைத்தான் பருஷம் வாக்கியம் ராவணஹா. பேரே ராவணன் ஒல்லியம், ராவயதீதி ராவணஹா, ராவணன்னாலே எல்லாரையும் அழப்பண்ணுபவன், அதனால ராவணன் அவனுக்கு பேர். சம்ஸ்கிருத சொற்கள்லாம் தாதுக்கள் எல்லாம் பிறக்கும். ராவயதீதி ராவணஹா, அவனை பார்த்தாலே ஊர்ல அழ ஆரம்பிக்கிறதான், அதனாலதான் ராவணன். அப்ப அவனே அழப்பண்றவன், கேட்கிற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்குமா? அதனாலதான் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா. என்ன காரணத்தால இத போல அவன் பேசியிருப்பா, காலதேவன் வந்து ராவணன் காது முனையில உட்காந்து நல்வார்த்தை உள்ள ஏற வேண்டாம்னு தடுக்கிறவான். ஒருத்தனுக்கு மட்டும் கெட்ட காலம் வருதுனால் அப்ப சாதுக்களுடைய வார்த்தை காதல போகாத அளவுக்கு யம தர்மராஜனோ காலதேவனோ வந்து தடுத்துருவான். அவ வந்து காதல உட்காந்துட்டா அப்புறம் அந்த நல்வார்த்தை நம்ம காதுக்குள்ள போகாது. நல்லோர்களுடைய வார்த்தை காதல போலேன்னா நம்மால நல்ல முடிவுகளை எடுக்கவே முடியாது. அதனாலதான் ராவணா காலச்சோதிதா, காலதேவனானே தூண்டப்பட்ட ராவணன் நல்ல வார்த்தை கேட்காமலே போனான். அப்ப இந்திரஜித்து கேவலமா சில வார்த்தைகள் பேசினான். ராவணன் அத்தை ஏற்றுக்கொண்டு, நீ குலத்துக்கே கோடரிக்காம்பாக பிறந்தாய் விபீஷணா, நம் குலம் ராட்சச குலம், எதிர்த்து நின்று ஜெயிப்பதுதான் பௌருஷ்யம் வீரம், அதை விட்டு விட்டு பேடிய போல பேசுகிறாயே, இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று காலால நெட்டி தள்ளிவிட்டான் விபீஷணன். நீ இனி இந்த இடத்துல இருக்க வேண்டிய தேவை கிடையாது என்று ராவணனாலே அவமானப்படுத்தப்பட்டு தாசவச்ச அவமானிதா, ஒரு தாசன போலே நான் அவமானப்படுத்தப்பட்டேன். அப்ப விபீஷணன் முடிவெடுத்தாக வேண்டும், இந்த பக்கம் இருக்கணுமா அந்த பக்கம் போகணுமா எங்கு போகணும். இந்த முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் விபீஷணன் இருந்தா. அப்போது சுற்றுமுற்றும் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தான், நான் லங்கையை விட்டு துறந்து நேரே ராமச்சந்திரன் இருக்கும் இடத்துக்கு போக போகிறேன், ராமன் திருவடிகளே சரணம் பற்ற போகிறேன், இங்கிருப்பவர்களில் ஆருக்கேனும் அதையே செய்வதற்கு எண்ணம் இருந்தால் என்னோடு கூட வரலாம் அப்படின்னு விபீஷணன் பரந்த ராஜசபையில அறிவிக்கிறான். அதுக்கு தைரியம் வேணும், ஏன்னா இவனே ஓடிட்டு இருக்கான் நாட்டை விட்டு. அந்த சமயத்துல போய் அங்க இருக்கிறவாளுக்கு சொல்லணும்னால், நாம எடுத்திருக்கிற முடிவு சரி, பெருமானே சரணம்னு பற்ற போகிறோம்னால் தைரியத்தோட தான் யாரையுமே கூப்பிடணும். இதுல போய் பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆரோத்த நாஸ்திகவாதம் பண்றாரா, நாம அவர்கிட்ட நீ பேசுறது தப்புன்னு எடுத்து சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாஸ்திரம் முழுக்க பேசியிருக்கிறது சொல்றோம், அவருக்கு ஆதாரமும் கிடையாது ஆளும் கிடையாது. அப்படி இருக்கிறவரே இத்தனை தைரியமா பேசினா, நமக்கு அத்தனை இருக்கிறவா நம்ம எத்தனை தைரியமா பேசணும். ஒருத்தன் தர்மத்தின் வழி பேசுகிறான்னால் சுணங்க வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. சாஸ்திரம் அத்தனை நமக்கு தைரியம் கொடுக்கறதே நான் இருக்கிறேன் பேசு என்று தானே. அதனாலே விபீஷணனும் பேசினான், ஆரேனும் வருவதற்கு தயாரன்னால் கூட சேரலாம், 4 ராட்சசால் வரேன்னு ஏத்துட்டான். அவன் தனியா போல, 4 ராட்சசர்களோட போனான். 4 பேர் மட்டுமல்ல, ஒரு மூலையிலே கதை ஒன்னு இருந்தது, அந்த கதையை எடுக்கிறதுக்காக போனான் விபீஷணன். கதை நான் வரலேன்னு சொல்லல, அதனால அதையும் எடுத்துட்டான். நாலு பேர் ராட்சசர்களையும் எடுத்துட்டான், கதையை எடுத்துட்டான். வால்மீகி உடனே விசாரித்தார், உத்தபாத கதாபாணிகி, கதாபாணியாய் கதையின் கையுமாக உத்தபாத ஆகாசத்திலே எழுந்தான் ஆரவண்ணா ஸ்ரீமான். வால்மீகி உடனே பட்டம் கொடுக்கிறார், உத்தபாத கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசைகி ஸ்ரீமான், ஆகாசத்திலே ஸ்ரீமானான விபீஷணன் தாவினான்னு வால்மீகி எழுதினார். பிரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர் அந்த சுவாமி விசாரிச்சிருந்தார், நேற்று வரைக்கும் கொஞ்சமான நப்பா சேர்ந்திருக்கும், ராஜ்யத்துல ஒரு மடங்கு பங்கு உண்டு, என்ன தம்பியில கொடுத்தான், இனிமே ஆசைக்கு இடமே இல்ல, விட்டாச்சு எல்லாத்தையும், அவனும் காலால உதச்சுட்டான். இப்ப ராமனை பத்தி பொறிச்சு வெறும் பிக்ஷே, அவ்வளவுதான் கேட்டு வர, இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ராஜ்யத்துல பங்கு இருக்கச்சே ஸ்ரீமான் சொல்றதா, ஒண்ணுமே இல்லேன்னு விட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கச்சே ஸ்ரீமான் சொல்றதா, இது வேணும்னு ஒரு கேள்வி பண்றாப்பிலே பரிகாசமா ஏதாவது வால்மீகி எழுதியிருக்காரா, நேத்தி வரைக்கும் ஸ்ரீமான், இப்ப ஒண்ணுமே இல்ல, ராஜ்யமே போயிடுது, இப்ப போய் ஸ்ரீமான் சொல்லலாமான், இப்பதான் சொல்ல வேணும்னு வியாக்கியானம் பண்ணான். இதுவரை ஆபாச பந்துவை பந்துவாக நினைத்தான், இப்போது பிராப்த பந்துவை பந்துவாக முடிவெடுத்து விட்டான். இந்த பந்துக்கள்லாம் ஆபாச பந்துக்கள், அண்ணங்கிறதுக்காக பார்த்து நின்றுனாலும் இல்லையோ, அது வரைக்கும் அந்த சீமத்தம் இல்ல, சொத்து சீமத்தம் இருந்திருக்கலாமே தவிர ராமனுடைய திருவடிங்கிற தனம் நேத்தி வரைக்கும் இல்லையே. அந்த முடிவு இப்பதான் எடுத்திருக்கான், எந்த இடத்துல இருக்க கூடாதோ அதை திறந்து எங்க இருக்க வேணுமோ அங்க போக வேணும்னு முடிவெடுத்தானோ இல்லையோ, இப்பதான் சீமத்தம், நேத்தி வரைக்கும் அந்த சீமத்தம் இல்லை, இப்பதான் விபீஷணன் சீமானே கூப்பிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, உறவு என்பது எப்போதும் பகவானாகத்தான் இருக்கிறான். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் முதற் பத்து ஒன்பதாம் திருமொழி திருவேங்கடமுடையானுக்காக சமர்ப்பித்தார், அதில் சாதிக்கிறார், தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன், இது நாளும் தாய் தந்தை தாரம் கிளை மக்கள் இந்த நோயே தான் பட்டொழிந்தேன், இப்போது உன் திருவடிகளே சரணம்னு வந்து விட்டேன், நீயும் இங்க வராதேன்னு சொல்லிட்டியானால் எனக்கு போக்கிடமி யாரும் கிடையாது, பராதா நாராயணா பிதா நாராயணா மாதா நாராயணா என்று சகல விதமான பந்துவும் நாராயணன் அல்ல அழ்வார் சாதிக்கிறார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு போச்சிடும், சேலை கண்ணியர் பெரும் செல்வம் நன் மக்கள் மேலா தாய் தந்தை தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீர்ந்தவாறு என்று எல்லா உறவுமாகவும் பகவானே இருக்கிறார். அந்த உறவு முறை தெரியாமல் யாரோ உறவுன்னு இது நாள் வரைக்கும் நினைத்திருந்தார். நாம நினைச்சிருப்போம் யாரோ உறவுக்காரன்லாம் நம்மள ஆபத்துல காப்பாத்துவாங்க, அதெல்லாம் வேணாம் பண்றது இல்ல, அப்படி ஒரு விட பண்ணணும்னு வச்சுங்க, தாராளமா அந்தந்த அப்பா அம்மா காப்பாத்திருக்கலாம், கைகை புள்ள பரத்தனை காப்பாற்ற கூடாதா, எது வேண்டாமோ அதை பண்ணி வச்சாலும் இல்லையா, தகப்பனார் இரண்டு கசிவு பிரகலாதன ரட்சி கூடாதான், அவரே தான் மலமுகட்டில இருந்து தண்ணி விட்டார், அவரே தான் யானை கால இடர வச்சார், அவரே தான் பிரகலாதன் கொடுத்தார், இது அங்கே அண்ணன் தம்பியை காப்பாற்றலாம்னா வாலி சுக்ரீவனை ரட்சிச்சிருக்கலாம் இல்லையோ, நடந்ததா தெரியல, ராவணன் விபீஷணன் ரட்சித்திருக்கலாம் இல்லையோ, நடந்ததா தெரியல, ஆனா இந்த உறவுக்காரர்கள்லாம் ரட்சிக்க போறது இல்லை. ஆனா இன்னொரு ஆச்சரியம், இவ ஒத்தத்தராலையும் கைவிடப்பட்டவர்களை சேர்த்து பகவான் தான் காப்பாற்றினார், இந்த ஒரு இடத்திலையும் கைவிடப்பட்டுட்டா அவரவர்களை பகவான் வந்துதான் ரட்சிக்கிறான். அதனால ஆபாச பந்துக்கள் பந்துக்களாக மாட்டார்கள், பிராப்தனான பகவானே பந்து, இந்த ஞானம் ஏற்பட்டாதான் சரணாகி வருவோம், பகவானுக்கு எனக்கு உறவுங்கிற ஞானம் ஏற்பட வேண்டும், அப்பதான் நீயே உபாயம்னு ஓடி வந்து விழப்போகிறோம். அதை புரிஞ்சுட்டா இப்ப விபீஷணன் இனி இந்த உறவுக்காரர்கிட்ட இருக்கிறது இல்லை. இதை ஏற்கனவே லக்ஷ்மணன் ஒரு இடத்திலே ரொம்ப ஆச்சரியமா விளக்கினான், குகன் இருக்கும் சிங்கிபேரபுரத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வந்து சேர்ந்துள்ளார்கள், ஓடத்துல ஏற்றிட்டு கங்கையை கடந்து அக்கறையில கொண்டு போய் விடப்போகிறான், பத்தியுடை குகங்கடத்த வனம் போய் பூக்கு என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகராழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தொத்தலர் பூம் சுரிகுடல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து கங்க தன்னை அடைந்தான், அதை பத்தியுடன் குகன் கடத்த வனம் போய் பூக்கு பரதனுக்கு பாதகமும் அரசு மீந்து திலநகத்திரு சித்திரகூடன் தன்னுள்ள சிதம்பரத்துக்காக பத்து பாசனம் பாடியிருக்கார். அந்த சித்திரக்கூடத்துல நடந்ததை இந்த சித்திரக்கூடமாக வைத்து பாடியுள்ளார். ஆக ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேரும் குகனுடைய ஓடத்துல உட்கார்ந்து விட்டார். சுமந்திரன் விடை பெற்று கொண்டு திரும்பி வரணும், இது வரைக்கும் சுமந்திரன் கூட வந்திருக்கார், அவர் தான் தேரோட்டி மந்திரி ராமனுக்கு, இது வரைக்கும் வந்தவர் விட பெற்றுன்னு திரும்பி போனோம், நான் கூட வரையனே தேரெடுத்துன்னு சொன்னார் அவர், ராமன் விலக்கி விட்டான், இல்ல நீ திரும்ப போம், ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, நான் புறப்பேங்கிற துக்கம் தசரதனுக்கு தாங்காது, அவனால எவ்வளவு தூரம் வாழ முடியும்னு தெரியாது, நீ போம், நான் அனுமதி கொடுத்துட்டேன் என்று ராமன் திருப்பி அனுப்பிச்சுட்டான். அப்போ உங்ககிட்ட ஏதாவது செய்தி வாழ்ந்து போறேன்னு மித்திராசு மந்திரம் ராவண பார்த்து நாட்டுக்கு என்ன செய்தின்னு கேட்டான். நான் என்ன சொல்ல போறேன், நான் தான் இந்த நாட்டை பார்த்துட்டு இருக்கணும், ஆனா பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்காக கிளம்பி வந்துட்டேன், தாப்பனார ஜாக்கிரதையா பாத்துக்கோ, தாயான ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டார். அடுத்து சீதனத்துல வந்து உன் நாட்டுக்கும் உன் மாமனார் மாமியாருக்கும் என்ன செய்தி என்ன கேட்கிறான்னு சுமந்திரன். அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறது, எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், வாழ்க்கப்பட்டோம், எங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம், பிறந்த குலத்துக்கு குறவில்லை, ஜனக குலத்துக்கு சுந்தரி, புகுந்த குலத்துக்கு குறவில்லை, தசரத குலத்துக்கு நாட்டு பெண், இந்த ரெண்டு பெருமையும் இருக்கிறச்சு ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கணும்னால் அவளுக்கு துக்கத்துல பேசறதுக்கு வரல, பதிலே சொல்லிடவே. அடுத்து லக்ஷ்மணனிடத்திலே வந்தான் சுமந்திரன். லக்ஷ்மணா உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்றான்னு கேட்டான். அவன் திரும்ப பதில் சொல்றான், நீ கேள்வியே தப்பா கேக்குறேன், ஒழுங்கா கேளுன்னா. இவன் தந்தைக்கு என்ன பதில் சொல்லணும் தானே கேட்டு, தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்லணும்னு கேள், என் தந்தைக்கு என்ன சொல்லணும்னு கேட்காதே, என் ரெண்டு பேரும் ஒருத்தர் தானே, அதனாலதானே கேட்டேன்னா. இல்லே, நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை போய் சொல், அவனை தந்தையாக மதிக்கவில்லைன்னு போய் சொல். லக்ஷ்மணன் நேர சுமந்திரனை பார்த்து சொல்றான், பிதத்தன் நோபலக்ஷயே தசரதனை பிதாவாக நான் மதிக்கவில்லைன்னு சொல். வாங்கினுட்டா சுமந்திரன் நேர நாட்டுக்கு வந்தான். விஷயேதே மகாராஜா ராமவ்யசன தரிசித்தாக சகுஷ்பாங்குர கோரக்காக, உன் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பறிக்க வைக்கிறார், ஆடு மாடு கோழி குதிர அழறது, மொத்த செடி குடிகளும் பட்டு போய் கிடக்கின்றன. இது ஒரு பக்கம் தசரதா, உன் புள்ள லக்ஷ்மணன் ஜோனத்தை சொல்றேன் கேட்டுக்கோ, எனக்கே தாங்களே, உனக்கு நெஞ்சு விடிச்சு பிராணம் போடுவையோனுமோ, சொல்றேன் கேட்டுக்கோ, நான் சொல்லு என்னான் தசரதா. அப்ப சுமந்திரன் தெரிவிக்கிறான், ஒத்தொத்தரையா செய்தி கேட்டேன், லக்ஷ்மணத்துல போய் கேட்டேன், அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், தசரதன தந்தையாக மதிக்கவில்லைன்னு சொல்ல சொன்னான். தசரதனுக்கு ஒண்ணு ஆகல, இவன் எதிர்பார்த்தபடி அவன் ஒண்ணு துடிச்சு போயிடல. தசரதன் எழுந்து உட்காண்டான், இது வரைக்கும் படுத்திருந்தவர் எழுந்து உட்காந்து இவ்வளவுதான் சொன்னானா சுமந்திரா, இல்ல இதுக்கு மேல ஏதானு சொன்னானான்னு கேட்டான். அப்ப ஆமா, இன்னொரு வரி சொன்னா அதை நான் தான் விட்டுட்டேன், பிதிருத்தம் நோபலக்ஷயேன்னு சொன்னவன் பிராத்தா பர்த்தா பந்துஷ பிதாச்ச மம ராகவ, இனி ராகவனே எனக்கு பிராத்தா, ராகவனே பந்து, ராகவனே பிதா, ராகவனே மாதா, எல்லாமாக ராகவனை வச்சுருடேன்னு சொல்லு, தசரதன தந்தையாக மதிக்கவில்லைன்னு சொல். இத கேட்ட உடனே தசரதனுக்கு சிரிப்பு மலர்ந்து சுமந்திரனை பார்த்து சொல்லுகிறான், நான் ராமனை பெற்று பெருமிதம் அடையவில்லை சுமந்திரா, லக்ஷ்மணனை பெற்றதால் ஆனந்தப்படுகிறேன், ராமனை பெற்று கூட எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா நான் சொன்ன வார்த்தைக்கு மீறி ராமன் போயிருக்க வேண்டாம், அப்படியே நம்ம தந்தை சொல்லுதான் இருக்கட்டுமே, தந்தை சொல்லு முக்கியமா, தந்தை மனசு என்ன ஆகுங்கிறது முக்கியமா, என் சொல்லே இருக்கட்டும், கூட இருந்தா நான் உயிரோடு இருப்பேன் சொல்லி, அதை பார்க்காம என்னவனுக்கு இப்ப தந்தை சொல்லு முக்கியமா போச்சு, நான் நினைக்கிறபடி ராமன் நினைக்கல, ஆனா நான் நினைத்தபடி இலக்கு வந்தான் நடந்தான், அவனன்னோ ராமனே எல்லாம்னு பற்றி இருக்கிறான். ஆனால் அப்பவே லக்ஷ்மணன் காட்டி கொடுத்தது, பந்து என்னால் பகவான் தான் பந்து, மத்த பேரெல்லாம் வருவா, மத்த பேரெல்லாம் கணக்கிடுவா, இருக்கிறாப்புல அப்பப்ப சம்பந்தம் வந்துட்டே இருக்கும், சம்பந்தம் போயிட்டே இருக்கும், நீங்க பத்ரி யாத்திரை போயிருப்பீள், அங்கிருந்து கங்கை ஓடி வர சொல்லு, அதை வச்சுட்டு வேணா கட்டையை அனுப்பிச்சு விட்டுருவா, இந்த மரத்துல கட்டை வெட்டுற மாதிரி இருந்தது, அது எப்படி பெரிய பெரிய கட்டை, ஒரு பத்து கட்டையை கங்கையில போடுவோம், அது காசு கொடுத்தா மேல இருந்து கீழே கொண்டு மாட்டான், கங்கை ஜலத்துல அப்படியே அடிச்சு வந்து ரிஷிகேஷ் ஹரித்வாரத்துல வந்து சேர்ந்துருவோம். இது இந்த கட்டை போற பிரயாணம் பண்றதை பாத்துனா, பத்து கட்டையை போட்டிருந்தா ஒரு பத்து மைல் தொலைவுக்கு பத்து கட்டை ஒன்னா போகும், அப்புறம் ஒரு ரெண்டு மைலுக்கு இப்படி ஒரு நாலு பிரிஞ்சு ஓடும், அப்படி ஒரு நாலு பிரிஞ்சு ஓடும், அப்புறம் ஒரு நாலு மைலுக்கு அந்த கோட்டிலேருந்து ஒரு ரெண்டு இங்கே வந்து சேர்ந்துக்கும், இந்த கோட்டிலேருந்து ஒரு ரெண்டு அங்க போய் சேர்த்து, இன்னொரு பத்து மைலுக்கு அதுலேருந்து ரெண்டு இங்கே வந்து சேரும், இதுலேருந்து நாலு அங்க போய் சேரும், கடைசியில கீழே போறச்சே எந்த கட்ட ஆறு போட்டா எங்க வந்ததுன்னே நமக்கு தெரியாது. இதைத்தான் மனு பகவான் தெரிவித்தார், இப்படித்தான் நம் வாழ்க்கை, இந்த உலகத்திலே இந்த ஜென்மத்தில் ஆறாரோ உறவுக்காரர்களோடு இருக்கோமே தவிர, இவ்வாத்மாவுக்கு கடந்த ஜென்மத்தில் ஆறு வரவுன்னு தெரியாது, அதற்கு முன் ஜென்மத்தில் ஆறு வரவுன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், இத்தனை ஜென்மங்களை தாண்டி ஒருத்தர் மட்டும் உறவா இருந்திருக்கா, அதுல சந்தேகமே இல்லையோ இல்லையோ, அதனால அந்த ஒரு உறவை பற்ற வேண்டியது முக்கியமே தவிர, அதை விட்டு விட்டு இந்த அண்ணன் சொன்னார் தம்பி சொன்னார்னு பார்த்துருந்தோம்னா, இருக்கிற காலத்துல எல்லா உறவுக்காரர்களுக்கும் நல்லதா நடந்துக்கணும், நம்மாலான எல்லா உதவிகளையும் செய்யணுமே தவிர, பகவானுடைய உறவா இவர்கள் உறவா என்று முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்துருத்தினால், அப்ப கண்டிப்பா மத்ததை துறந்து பகவான் உறவைத்தான் பற்றியாக வேண்டும். இந்த விஷயத்துல விபீஷணன் எடுத்து உயர்ந்த முடிவு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல தப்பு முடிவு இன்னொருத்தர் எடுத்துட்டார், அவரை பத்தி நிறைய பட்டிமன்றங்கள்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம், ஆனா அதை சாஸ்திரக்காரா ஒத்துக்கவே மாட்டா, கரணன் எடுத்த முடிவு சரியான முடிவு அல்ல, ராமனே பேசி ஒண்ணுமே இல்லாத சமயத்துக்கே விபீஷணன் ராவணனை விட்டுட்டு ராமன் வந்துட்டார் இல்லையோ. கண்ணன் பேசின பிற்பாடும் கர்ணன் இடம் மாறாமல் இருந்திருக்கானால் அப்ப பகவான விட்டுட்டு என்னமோ யாரையோ பத்திரத்தவனுக்கு தோணிப்பே தவிர அப்ப பிறந்துட்டே இருக்க வேண்டிதான், சம்சாரத்துல ஓடன்றே இருக்க வேண்டிதான். இதெல்லாம் சாமானிய தர்மம். சாமானிய தர்மத்துக்கும் விசேட தர்மத்துக்கும் வேறுபாடு உண்டு. ரெண்டும் பண்ண முடியும் இருந்தா ரெண்டையுமே பண்ணிக்கணும். ஆனா சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மத்துக்கும் போட்டி வந்துருத்தினால் சாமானியத்தை விட்டுடணும், விசேஷத்தை தான் தப்ப வேண்டும். ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்றேன், ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு நடந்தது. புறப்பாடுன்னு சேவிக்கணும்னா அங்கதான் சேவிக்கணும். அது சிம்மகத்திலேருந்து வியாகரகத்திலேருந்து ரிஷபகத்திலேருந்து கஜகத்திலேருந்து சர்ப்பகதி வரைக்கும் அத்தனை கத்தியும் ரொம்ப ஆச்சரிய. பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறது வீதி யார எழுந்துருடின் இருக்கார். சாயங்காலம் மணி 5:30. பராசர பட்டனூர் ஆச்சாரியன் அவர் பெருமாளுக்கு பின்னாடியே கோட்டியா போயிட்டு இருக்கா. அணு யாத்திரைன்னு பேர். பெருமாள் முன்னாடி நடந்தா பின்னாடியே நம்ம கோட்டியா போற மொழியோ. அவர் பின்னாடி போயிட்டார். 5:30 சந்தியாவந்தனத்துக்கு நழி எடுத்து. அதனால பக்கத்துல இருந்த சிஷ்யர் வந்து ஞாபகப்படுத்துறாரு, சந்தியாவந்தனத்துக்கு நழி எடுத்து போக வேண்டாமான். அவர் அப்ப சொன்னார், நம்ம பெருமாளுக்கு பின்னாடி போற கைங்கிற மாதிரி இருக்கும், இது விசேஷ தர்மம். நான் பிராமணனா பிறந்தேங்கிறதுக்காக நீ சந்தியாவந்தனம் ஞாபகப்படுத்துறேன், அது சாமானிய தர்மம். இப்ப நான் அதை பார்த்துட்டு பெருமாளை விட்டு போயிட்டேன்னா இவர் ஜாகிரதையா உள்ள போய் சேர வேண்டிய வரைக்கும் என் பொறுப்பு தான். அதனால அவர் உள்ள பொறுத்து 7 ஆனா அப்பதான் நான் போய் சந்தியாவந்தனம் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நாள் சந்தியாவந்தன நாய் கழித்ததை சித்திரகுப்தன் கணக்கு எழுத மாட்டான் போ அப்படின்னு பராசரப்பட்ட தன் திஷ்யன் சொன்னாரான். என அவன் கணக்கு எழுதுவோம் இல்லையா? அவர் ஏதோ ஒரு நாள் ஒருவேளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மாசக்கணக்கில எல்லாம் ஆறு நினைச்சிட வேண்டாம், ஏன்னா நாம விட்டு இருக்கிறது ரொம்ப நாட்கள் தான். இப்ப இந்த கதையை நான் சொன்னேன்னா விட்டுடலாங்கிறதுக்கு யாரும் பிரமாணமா எடுத்து விடாதீங்க. 10,000 miles தள்ளி ஒருத்தன் வந்தார், சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம்னு சொன்னார். இப்படி நீங்க பண்ணணுங்கிறதுக்காகத்தான் சொல்றார். அதுவும் பராசரப்பட்டரா நாம இருந்து நம்பெருமாள் பின்னாடி போய் 5:30 வந்து இதெல்லாம் வர்ற நீ பாத்துக்கும். அது வரைக்கும் கண்டிப்பா நாம பண்ணிட்டு இருக்கிறத அண்ணனை விட்டு தொடர்ந்து விசேஷ தர்மமான ராமனை பற்றுவதற்காக புறப்பட்டான். ஆஜதாம முகூர்த்தேன யத்ர ராமஸ லக்ஷ்மணா, ராமன் எங்கிருந்தானோ லக்ஷ்மணனோடு கூடின ராமன் எங்கிருந்தானோ விபீஷணன் ஆஜதாம வந்தான். முகூர்த்தேன அதிசீக்கிரமாக வந்தான். எத்தர ராமஹா எங்கு ராமன் இருந்தானோ, எத்தர ராம சலக்ஷ்மணஹா லக்ஷ்மணனோட கூடின ராமன் எங்கிருந்தானோ. இப்ப இதுல ஒரு சொல்லும் பார்த்தா தான் சரணாகதிக்கு அர்த்தம் தெரியும். ஏதோ ஒரு ஸ்லோகத்துக்கு சரணாகதிக்கு என்னன்னு பார்த்தா இருக்கு. ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராமஹா சலக்ஷ்மணஹா, ஆஜகாமனா வந்தான் அர்த்தம். யாரான ஒருத்தர் இப்ப தான் வீட்டுல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அவர் போறாருன்னு சொல்லுவோமா வந்தார்னு சொல்லுவோமா? என் இடத்துக்கு வரேன்னா வந்தார்னு சொல்லுவோம், என் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறேன்னா போறாருன்னு சொல்லுவோம். வழக்கம் இப்ப நான் அதே போல விபீஷணன் லங்கையில இருந்து புறப்படுறாரு இல்லையோ அப்படின்னு என்ன சொல்லிருக்கணும்? ராமன் இருக்கும் இடத்தேர போனார் அப்படின்னு சொல்லணுமா? அல்லது லங்கையிலிருந்து ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தார்னு போலாம். லங்கையிலிருந்து ஸ்லோகம் சொல்றதுன்னா போனார்தான் சொல்லுவா. தான் இடத்திலேருந்து சொன்னா போனார்னு உபயோகப்படுத்தணுமே தவிர வந்தார்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ஜகாமான் இல்ல, ஆஜகாமான் இருக்கு. ஜகாமான்னு சொல்லியிருந்தா போனார்னு அர்த்தம், ஆஜகாமான்னு சொன்னா வந்தார்னு அர்த்தம். எதை வந்தார்னு சொல்லணும்? ஸ்வஸ்தானத்தை வந்தார்னு சொல்லணும். இடம் ஏதோ அது வந்தார், பரஸ்தானம் ஏதோ அதுதான் போனார். இன்னொருத்தர் இடத்துக்கு போனார்னு சொல்லணும், ஏன் இடமா இருந்தா வந்தார்னு சொல்லணும். அப்ப விபீஷனுடைய அபிப்பிராயத்தாலே ராமன் எங்கு இருக்கிறானோ அதைத்தான் ஸ்வஸ்தானமாக நினைத்திருக்கிறான். அவன் மனசு மற்ற இடத்துல இல்லை, ராமன் திருவடி நிழல் எங்கேயோ அதுதான் என் ஸ்தானம். அப்ப திரும்ப வீட்டுக்கு வர அப்படிதான் அர்த்தம். அதனாலதான் ஆஜகாம ஜகாமான்னு சொல்லாமல் அஜகாமான்னு தெரிவித்தார். முகூர்த்தேன ரொம்ப சீக்கிரமாக, முகூர்த்தம்னா சரியா அந்த நிமிஷ கணக்குக்காக முகூர்த்தம்னு சொல்லல, முகூர்த்தேன சீக்கிரமா வந்தார்னு அர்த்தம். ஏன் சீக்கிரம்னா சரணம் பற்ற வேணுங்கிற எண்ணம் வந்து விட்டால் அப்புறம் பொழுது கடக்கவே கூடாது. சரணாகி பணம்ங்கிற புத்தி வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஆட்டம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செய்யலாம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதே இல்லை. ஆச்சாரியனிடத்துல போய் சமாஷணம் பண்ணிக்கிறதுக்கோ பகவானிடத்திலே சரணாகதியை நுட்டிப்பதற்கோ செவ்வாய் வெள்ளி அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை ராகுகாலம் யமகண்டம் எதுவும் இல்லை. அதுக்காக சொல்ல வந்தேன். இது இத்தனை இல்லேங்கிறதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். இத்தனை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இது ஒண்ணு கூட கிடையாது. பகவானை ஆசிரியக்க போகிறோம்னு சொன்னால் அப்ப அந்த சமயத்துக்கு உடனடியா செஞ்சுடணுமே தவிர அதுல காலம் தாழ்த்தினோம்னா நம்ம புத்தியே மாறி போனாலும் போடும். அதனாலதான் முகூர்த்தேன ரொம்ப சீக்கிரமாக வந்தான். எத்தர ராமா, எங்கு ராமன் இருந்தானோ அங்கு வந்தான். ராமனிடம் வந்தான்னு மட்டும் சொல்லாமல் எத்த ராமகான் போடணுமா? எத்தனைங்கிற சொல்லி இடத்தை குறிக்கிறது சொல்லு. எத்தனை ராமகான்னா ராமன் எங்கிருந்தானோ அங்கு வந்தான்னால் பகவான காட்டிலும் அவன் இருக்கும் திவ்ய தேசம் உத்தேசம். இந்த விஷயத்தை வால்மீகி தெரிவிக்கிறார். பெருமாள் இருப்பர், அவர் எந்த திவ்ய தேசங்கள்ல ஆசையோடு இருக்காரோ அந்த திவ்ய தேசத்துல நமக்கு ஆசை இருக்க. பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணலாம்னா எங்க போய் பண்ண முடியும்? இதில் பிரபத்தி பண்ணும் அதிகாரிகள் மூவர்னு பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணதோ, ஆழ்வார்கள் சரணாகதி பண்றதோ, நாம் சரணாகதி பண்ணுவதோ, அத்தனையுமே திவ்ய தேசங்கள்ல தான். ஏன்னா நம்மால பரரூபத்தை சேவிக்க முடியாது. யூக ரூபம் எங்க இருக்கோ தெரியாது. அந்தரியாமி எங்கேயோ உள்ள இருக்கா. விபவாவதாரம் என்னைக்கோ நடந்திருக்கு. நாம இன்னைக்கு சரணம்னு போய் பெருமாளிடத்துல நிற்கணும்னால் அதுக்கு ஒரே வழி அர்ச்சாவதாரத்துல தானே. அதனாலதான் எத்தரராம சலக்ஷ்மணான்னு தெரிவிக்கிறான். ராமன் மட்டும் சொல்லாமல் ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தான் என்று சொன்னான். அதுக்கடுத்து சலக்ஷ்மணான்னு இருக்கும். லக்ஷ்மணனோட கூட ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தான். சுவாமி ராமனைத்தானே நேர வரணும். இதுல குறுக்க இப்ப லக்ஷ்மணன் எதற்காக? லக்ஷ்மணன் இருக்கிறது ஒரு இன்றியமையாதது. நாம பகவானிடத்துல சரணம்னு போறோம்னாலே அவர் தனியா இருக்கிறச்சே போனா காரியம் நடக்குமா நடக்காத தெரியாது. சிபாரிசு பண்றதுக்கு ஆள் கூட இருக்கணும். அப்பதான் போனா நம்ம காரியமே நடக்கும். அதாவது பாகவதோத்தமர்களை பற்றியே பகவானை பற்ற வேணும். இது இந்த சீவைத்தவ சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப பிரதானமான கருத்து. அவனை விட அவன் அடியார்களுக்கு தான் ஏற்றம். அவன் அவனை பற்றுவது ஒரு படி, பகவத் பக்தர்களை பற்றுவது இன்னும் மேல்படி. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு நிலையெல்லாம். மசுரகவி ஆழ்வார் தனி நிலை, நம்ம ஆழ்வார் தான் அதுக்கு தெய்வமே. தேவமச்சரியன் குருகூர் நம்பி பாவி நின்னிச்சை பாடி திருவனேன்னு கண்ணன் சிறுத்தா அப்படிங்கிற பிரபந்தத்துல பாடினார். தேவமச்சரியேன், எனக்கு வேறு தெய்வம் தெரியாது. குருகூர் நம்பி பாவி நின்னிச்சை பாடி திருவனே, குருகூர் நம்பியான நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம். ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே என்று பிரமாணத்தை வேதாந்த தேசிகள் எடுத்து உதாகரிக்கிறார். ஆச்சாரியனை தவிர வேறு தெய்வமே கிடையாதுன்னு இருந்தார்கள் பெரியோர்கள். பாகவதர்கள் மூலமாகத்தான் பகவானை பற்ற வேண்டும். இதுல ஆச்சரியம் என்னன்னா நாம பெருமாளை பற்ற போகும் போதும் பாகவதர் மூலமா தான் பற்றணும். அவர் நம்ம அங்கீகாரம் பண்ணும் போதும் அதே பாகவதர் மூலமா தான் அங்கீகாரம் பண்ணுவார். நமக்கு அவருக்கு நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது. சுவாமி அவரு தானே எனக்கு எப்படியுமே கொடுக்கணும். இதுக்கு குறுக்கு இவர்கள் எங்க வந்தார்கள்னா நேர போய் நின்னா அவருக்கு கோபத்துல வெடிப்பர். அது நமக்கு தாங்காது. ஒன்னும் நம்ம கிட்டயானும் தோஷம் இல்லாத இருந்திருக்கணும், இல்ல அவருக்கானும் கோபம் இல்லாத இருந்திருக்கணும், இல்ல அவருக்கானும் என் தோஷம்லாம் எல்லாமே மறந்து படுற அளவுக்கு புத்தி குறைச்சலா இருந்திருக்கணும். எதுவுமே இல்ல. அவரோ சர்வஜ்ஞனா இருக்கார். எதை எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கார். நமக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை, நம்ம பண்ற புண்ணிய பாபத்தெல்லாம் அப்பப்ப அவர் மறந்துட்டே இருந்தா தேவலே. இதுதான் நம்ம ஆசை. மறக்கிறார், அவருடைய கருணையினால அவர் மறக்கிறார். தவிர மறக்கிற இயல்பு அவனுக்கு இல்ல. சர்வஜ்ஞன் பெருமா, நாம மறந்துட்டோமா? யாரான ஒருத்தர் என்னைக்கான நமக்கு தப்பு பண்ணிருந்தா அதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோம். நல்லது எது பண்ணிருந்தாலும் அதை நாம ஞாபகத்துல வச்சுக்கிறதே இல்லை. பகவான் அப்படி அல்ல. நஸ்மரத்ய அபகாரானாம், தனக்கு பண்ணப்பட்ட அபகாரங்களை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். யாரானு எப்பவானு சின்ன உபகாரம் பண்ணிருந்தா மறக்கவே மாட்டாராம். இது ராமனுக்கு இருக்கிற எண்ணம். அதனால இப்ப வீணும் சொல்ல வந்தது எத்தர ராம சலக்ஷ்மணா, பக்கத்துல லக்ஷ்மணன் இருந்தார். லக்ஷ்மணனோட கூடிய ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தார்னா நாம் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பெருமானை பற்றி விடலாம். இந்த ஆசையோட வந்திருக்கிறான். நூறு அர்த்தம் ரொம்ப வெடிக்க சொல்லுவார்கள். அதாவது ஏன் லக்ஷ்மணனோட கூடின ராமன் சொல்றார்னா தம்பி வார்த்தை கேளாத கேட்டியை தொடர்ந்து தம்பி வார்த்தை கேட்கும் கோட்டிக்கு புகுந்தான். தம்பி வார்த்தை கேட்காத கோட்டி இது நாள் வரைக்கும் இருந்த இடம், தம்பி வார்த்தை கேட்கற கோட்டி ராமன் இருக்கிற இடம். இவர் தான் தம்பி, விபீஷணன் தான் தம்பி. தம்பி வார்த்தையை கேட்காதோ இல்லையோ ராவண கோட்டி, அதனால அதை தொகுத்தார். லக்ஷ்மண வார்த்தையை கேட்குமோ இல்லையோ ராமகோட்டி, அதனால அவங்க வந்துட்டார். அதனால நாமே ஒரு தம்பி. இனிமே நம்ம தம்பி வார்த்தை கேட்கற கோட்டில தான் இருக்கணுமே தவிர தம்பி வார்த்தை கேட்காத கோட்டியை விட்டுட்டு எத்தர ராம சலக்ஷ்மணா, அதனால லக்ஷ்மணனோட கூடின ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தார். ஒரு பாகவதனை முன்னிட்டு பச்சனம் கத்த அழ்வார் சாதிக்கிறார். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசனம். வேதம் வல்லார்களை முன்னிட்டு கொள்ள வேண்டும், அப்பற விண்ணோர முன்னிட வேண்டும், அப்புறம் தான் பகவான ஆசிரியிக்க வேண்டும். ஒரு கோவிலுக்கு போறோம்னாலே கருட சன்னதி, ஹனுமான் சன்னதி, ஆழ்வார்கள் சன்னதி, ஆச்சாரியர்கள் சன்னதி, இது எல்லாத்தையும் சேவிச்சுட்டு தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு தான் பெருமாள் சன்னதி போகணும். அதனால முதல்ல பாகவதர்களை முன்னிட்டு, அடுத்து மகாலட்சுமியை முன்னிட்டு, அதற்கப்புறம் தான் பகவதாசிரியனும். அந்த முறையெல்லாம் சரியா விபீடனுக்கு தெரியும். அதனாலதான் பாகவதனை முன்னிட்டு கொண்டு போகும்னு லக்ஷ்மணன் இருக்கும் இடத்துக்கு வந்தான், இவர் சிபாரிசு பண்ணுவோம். அப்போ ஒரு சந்தேகம் வரும், சாமி பிராட்டி பக்கத்திலே இல்லையே, நீ சொன்னபடி பார்த்தா தாயாரிடத்துல சரணாதி பண்ணிட்டு அவள் புருஷகார பூதியாக இருந்துதானே பெருமானை பற்றி இருக்க வேண்டும். இப்ப சீதையே பக்கத்தில் இல்லையே, அப்ப ராமன் ஒரே எதிர கோவிச்சுட மாட்டாரா? இந்த மொத்த விபீஷண சரணாகதிக்கு அடிப்படையே சீதா அனுகிரகம் தான். அது இல்லாம இது நடந்தே இருக்காது. எவ்வளவு தூரம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னால், சீதை என்னத்துக்காக ராவணனாலே தூக்கப்பட்டு அசோகவனத்தை அடைந்தாள்? அவள் அடைந்ததற்கு காரணம் உண்டு, விபீஷணனை அனுகிரகித்து தயார்படுத்தி சரணாகதிக்கு அனுப்பி வைக்கத்தான். அவ அந்த ஊருக்குள்ள போனத்துக்கே இதுதான் காரணம். அதனால அவள் அனுகிரகம் இல்லாம வீணன் வந்துடவே இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், எப்பவும் ராமன் அனுகிரகிக்கணும்னா கூட சீதை இருக்கணுமே. ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் சந்தேகம், சுக்ரீவாதிகளை ராமன் சீதை இல்லாத போது தோழனாக ஏற்றுக்கொண்டான், விபீஷணனை ராமன் சீதை அருகில இல்லாத போது தனக்கு சரணாகதனாக ஏற்றுக்கொண்டான். இந்த ரெண்டு இடத்துல மட்டும் சந்தேகம் வரும், மத்த எல்லா இடத்துலயும் சீதை கூட இருந்தாதான். இந்த சந்தேகம் சீதைக்கே வந்துடுச்சு. வந்ததாகதான் அசோகவனத்துக்கு ஹனுமான் வந்திருக்கிறதே, ஹனுமான பார்த்து கேட்கிறாள், கீதரிசம் தத்த சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதரிசம், என் ராமனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லு, நீ அவரைத்தான் பாத்திருக்கியான கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு ஹனுமான் கேட்டுட்டு, அவனுக்கும் இவனுக்கும் வானரானாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமா, வானரத்துக்கு நரத்துக்கு என்னமா தோழமை ஏற்பட்டது, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. குரங்கும் குரங்கும் கை குலுக்கி பாத்திருக்கேன், மனுஷனும் மனுஷனும் கை குலுக்கி பாத்திருக்கேன், மனுஷனும் குரங்கும் கை குலுக்கி நான் பார்த்ததே இல்லை, எப்படி இவா ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்பட்டதுன்னு சீதை கேட்கறா. ஹனுமான் சட்டுன்னு புரிஞ்சு விட்டார், சீதே இதுதான் உன் கேள்விக்கு அபிப்பிராயமா, இல்ல எதை கேட்க நினைச்சு எதை கேட்கறேன்னு அவர். சீதை சொன்னா, நான் எதை கேட்க நினைக்கிறேன்னு தெரியல சொல்லியும், அப்ப அதுக்கே பதில் சொல்லு அப்படின்னு விட்டா சீதை. ஆறான ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க ஏதோ கேட்க நினைச்சு இதை கேட்கறது தெரியல தெரியல சொல்லியும், அப்ப பதில் சொல்லலாம் முடியும். அதுக்கு என்ன ஒருத்தர சொல்லி வேற காட்டணும், அப்ப எதை கேட்க நினைச்சு சீதை எதை கேட்க நினைக்கிறாள், எப்படி வானரத்துக்கு நரத்துக்கு நட்பு ஏற்பட்டதுன்னு ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா ராமன் ஆரோடும் தோழமை கொள்ளு வந்தது அவளுக்கு தெரியும். ராமன் உயர்வு தாழ்வு பாராமல் எல்லாரையும் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிற சுசீலம், அது சீதைக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ சந்தேகம் என்னன்னா, நாம் பக்கத்துல இல்லாத இருக்கிறச்சே ராமன் எப்படி சுக்ரீவனை ஏத்துட்டான், இதுதான் அவகவனை. இப்போ நான் கூட இல்லையே, நான் அசோகவனத்துல எல்லாம் இருந்தேன், அப்ப நீங்கள்லாம் போய் ராமனுடைய திருவடிகளை பச்சுட்டீர்களே, என்னமா ராமன் உங்களை ஏற்றுக்கொண்டான். இப்ப ஹனுமான் ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொன்னார், தேவி தேவர் அனுகிரகத்தோட தான் ராமனே எங்களிடத்துல வந்தான். ஞாபகம் இல்லையா, நாங்கள்லாம் கிருஷ்ணந்தையிலே விஷயமோக பர்வத்தில உட்கார்ந்து இருந்தோம், ராவணன் உம்ம ஆகாச மார்க்கத்துல தூக்கிட்டு போயிட்டு இருந்தான், தேவரீருடைய ஆபரணங்களை மூட்டையாக கட்டி எங்களுக்கு நடுவுல போட்டது, நீர் எங்களை கீழே பார்த்து கட்டாட்சத்தை பெத்த பிற்பாடுதான் ராமனே வந்தான். உம் அனுகிரகம் இல்லாத ராமன் எங்க வரப்போறார், உம்ம பிடிச்சுக்காம ராமன் எங்க எங்களை அனுகிரகிக்க போறார், உம்ம ஆபரணம் மூலமா உம்ம அனுகிரகத்தை வாங்கினுட்டு அப்புறம்தான் ராமன் திருவடிகளை நாங்க பற்றினோம், அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம், உம்ம சம்பந்தத்தோட தான் ராம அனுகிரகம். ஹனுமார் சொன்னப்புறம்தான் மூச்சே வந்து சீதை. நல்ல வேலை யாரும் மாத்தி வச்சுட்டு உள்ள சரித்திரத்தை நான் பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் இல்லாத வரைக்கும் திருப்தி. சீதா அனுகிரகம் இருந்தாலே ராமானுகிரகம் கிட்டும், அது திண்ணம். அடுத்தது இந்த இடத்துல சந்தேகம் வந்துடும், விபீஷணன் எப்படி நேரப்பை பச்சுட்டாருன்னா, விபீஷணனை கடத்தி அனுப்பிச்சதே அவதான். இங்க இருந்து கிளம்பி லங்கைக்கு போனது ராவணனை முடிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை, அது கிழியே சொல்லிட்டேன். இந்த ராவணனை கொல்றதுக்காக இதெல்லாம் நினைச்சிருந்தா ஏதோ மேலெழுந்த வாரியா கதை கேட்கறோம்னு அர்த்தம். இதுல ராமாயணத்தினுடைய ஆழ்ந்த பொருள் புரியவே புரியாது. ஒரு சரணாகதனை தயார்படுத்த வேணும்னா அது பிராட்டியினுடைய முக்கிய பொறுப்பு. அதனாலதான் அந்த ஊருக்கு போய் விபீஷணனை தயார்படுத்தி அனுப்பி விட்டாள்னு சொல்லுவார்கள். அப்ப சீதையை முன்னிட வேண்டும், லக்ஷ்மணனை முன்னிட வேண்டும். இதை செய்தே விபீஷணன் ராமன் திருவடிகளை பற்றுகிறான். பகவானை பற்ற வேணும்னால் இருவரையுமாக சேர்த்து தான் பற்ற வேண்டும். சீதையனிடத்துல மட்டும் ஆசை கூடாது, ராமனிடத்துல மட்டும் ஆசை கூடாது. ராமனிடத்துல மட்டும் ஆசைப்பட்டாள் சூர்பனகா காது மூக்குப்படுத்து, சீதையனிடத்துல மட்டும் ஆசைப்பட்டான் ராவணன் தலையை படுத்து. சீதையை முன்னிட்டு கொண்டு ராவனை பத்தி நான் வீடனன் பேரின்ப வாழ்வே பெற்றான். அதனால இருவரையும் சேர்த்து பற்ற வேணுங்கிறது தான். அதான் ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றோம், வெறும் வைஷ்ணவம்னு சொல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றோம் இல்லையோ, ஸ்ரீங்கிற பெரிய விராட்டியார முன்னிட்டு கொண்டே பெருமானை பற்ற வேண்டும். திருமால் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமி எல்லாத்துக்கும் முன்னாடி அவருடைய திருநாமம் வர சொல்லி இது பல பேர் இப்ப புகார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெண்களுடைய பேருக்கு பின்னாடி கணவனுடைய பேர் வருது எனக்குதாக. முன்னாடி இப்ப அவங்க பேர் தனியா போட்டுக்கலாம், அது சில பேருக்கு ஆசையா இருக்கும். இல்லன்னா பின்னாடி அவர் பேர் எனக்குதாக ஒட்டிண்டே இருக்கணும்னா முன்னாடி பெண்கள் பேரை போட்டு பின்னாடிதானே அவ பேரை போட்டுக்கா. அப்ப முதல்ல திருப்தி தானே பண்ணணும். என்னதான் இருந்தாலும் யார் பேர் முன்னாடி இருக்கோ யார் பேர் பின்னாடி இருக்கோ, பின்னாடி இருக்கிறவா மற்ற முன்னாடி இருக்கிறவா சக்தி. இதுக்கு யார் சாட்சின்னு வேற யாரும் இல்ல, நான் சாட்சி இல்ல, சீமன் நாராயணன் சாட்சி. திருமால் திருவ முன்னாடி வச்சுட்டு மால்னு தன்னை பின்னாடி வச்சிருக்கா. அப்ப அவரே அப்படிதான் மயின் இருக்காருன்னா நமக்கு என்ன வந்திருக்கும், பெருமாளுக்கு பேர் வச்சுக்கிறச்சேவே மால் திருநாரான்னு சொல்றாள், திருமால்னு தானே சொல்றா, நாராயண ஸ்ரீநாராயணன் சொல்றாள், சீமன் நாராயணன் தானே அருமையை சொல்றா. அப்ப பிராட்டி பெயர் முன்னாக பகவான் பெயர் பின்னாக. இது அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இப்படித்தான் வழக்கத்திலே இருக்கு. இது விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சொல்றார், எதெல்லாம் லோகத்தில் ஆண் தன்மை படைத்ததோ அதத்தனையும் விஷ்ணுவின் அம்சம், எதெல்லாம் லோகத்தில் பெண் தன்மை படைத்ததோ அதத்தனையும் மகாலட்சுமியின் அம்சம். இப்படித்தான் பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கார். அதனால இந்த உயர்ந்த கருத்துக்களை மனசுல வாழ்ந்து நாம ஆண் பெண்கள் நடந்துக்கணுமே தவிர, யாரோ ஆங்கிலக்காரோ இல்ல இன்னைக்கு இருக்கிற நாஸ்திகனோ என்னென்ன எழுதுறானோ அதெல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம மனசு கெடுத்துக்கவே கூடாது. எல்லா திசை திருப்பத்துக்கு நிறைய பேர் இருப்பா, யாராரோ என்னென்னமோ நம்ம புத்தகத்தை சொல்லி கொடுக்குறா பாருங்க, அவள் ஆறான்னு நான் மோட்சம் போனன்னு ஆசை உண்டா, ஒத்துருக்கும் இல்ல, நான் நன்னா இருக்கணும் இவா இருக்கான்னு ஆசை உண்டா, அது திரைப்படம் எடுக்கிறாளோ நாடகம் போடுறாளோ கட்டுக்கதை எழுதுறாளோ, இவா ஆருக்கு காசுக்கு அதை விற்கணும், இவளுக்குதான் அவனுக்கு ஆசையை தவிர நான் குடும்பத்துல நன்னா இருக்கணும் இல்லற மினிக்கணும்னு எடுத்துக்காரலாம் இவா ஒத்துரும் பண்றதில்ல. இதுவே பண்றது இல்லையா மோட்சத்துக்காக பண்ண போறா, நிச்சயமா பண்ண போறது இல்ல. அப்ப மோட்ச சாஸ்திரங்கள் ஏதோ தர்ம சாஸ்திரங்கள் ஏதோ அது சொன்னபடிக்குத்தான் நாம நடக்கணுமே தவிர மனச கண்ட இடத்துல நாம மேய விடக்கூடாது. இந்த புத்தகங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த நாடகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா என்னுடைய சுவாதந்திர புத்திக்கு தீனி போடும். அதுதான் மக்களுக்கு எப்பவுமே பலவீனம். நமக்கு நான் சுதந்திரம்னு சொல்லிக்கிறதுல உள்ளூர ஒரு ஆசை உண்டு. சாஸ்திரம் அத்தனை நீ சுதந்திரன் இல்லையே நீ அடிமை அடிமைன்னு சொல்லும், அது சுலபத்துல மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது. அதனாலதான் சாஸ்திரம் பக்கம் வரமாட்டோம். அதே இந்த மத்த பேர்லாம் எழுதுற பாருங்க, இவெல்லாரும் உனக்கு நல்லது பாத்துக்கோ, நீ நல்லா இருக்கணும்னு பாத்துக்கோ, உன் உடம்பு சுத்தமா இருக்கணும்னு பாத்துக்கோன்னு எழுதுறாடோ இல்லையோ, மனசு உடனே அதன் பால் போயிடும். இப்ப பல இடத்துல நான் விளம்பர பலகை என்ன பாக்குறேன், அங்கங்க ஊர்ல வச்சிருக்கு, ஊர்லயே வச்சிருக்கு, எல்லா ஊர்லயும் வச்சிருக்கு, எங்க போனாலும் அதெல்லாம் வச்சிருக்கான். ஏதோ ஒரு படுக்கை போட்டுக்கு, அந்த படுக்கையை விளம்பரப்படுத்தலாம். உங்க உடம்புக்கு என்ன தேவையோ இதை விட வசதியா கொடுக்கறதுக்கு முடியாது, ஜாகிரதையா பாத்துன்னு இதை கொடுங்கிறான். உடம்புக்கு எதை வேணுமோ கொடுக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றது, அதை கொடுக்கறதுக்கு எங்களை விட்டு ஆள் கிடையாது இங்க வான்னு சொல்றான். நாம எங்க போவோம், இங்க போவோமா இங்க போவோமாண்ணா, அப்ப அவன் சொல்லிக்கிறான் இது இது ஏதோ ஒரு தின்பண்டம் அது சாப்பிடறதுக்காக விளம்பரப்படுத்தலான்னு வச்சுக்கோங்க. இத போல ருச்சி நீங்க எங்கேயுமே பாத்துருக்கவே முடியாது. இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா உலகத்துல உங்களுக்கு வேற எதுவுமே பிடித்துமே இருக்காது. இப்படி நான் சொல்றான் பகவானுடைய திருவடிய போல ருச்சி ஒண்ணுமே இருக்காது, அதை பற்றிட்டா வேற சொத்தே உனக்கு கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இது ரெண்டுல எங்க போறது, நமக்கும் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னா இத நாம தான் ஆராய்ச்சிக்கணும். இவன் இன்னைக்கு இருந்துட்டு நாளை போயிட்டு ஒரு ரூபா கொடுத்து பொருளை வாங்கிட்டேன்னா என்ன அனுப்பிச்சு விட்டுருவோம், அவளுக்குதான் நடக்குமே தவிர என்னிடத்துலதான் அவனுக்கு ஆசையா என் நலத்துலதான் அவனுக்கு ஆசையா. அதனால சுவாதந்திரத்துக்கு தீனி போடுற யாத்தையும் நம்ம திருடக்கூடாது. நம்மள பரதந்திரம்னு சொல்லிட்டானேங்கிறதுக்காக நம்ம சொணங்கவே கூடாது. நாம எல்லாரும் சேட்டபூதர்கள் தான், பரதந்திரர்கள் தான். அடிமையா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படணும். ஆண்டானா இருந்துட்டா எவ்வளவு கட்டம் தெரியுமா, அதுல ஒரு நாள் பகவானா இருக்கணும்னு நமக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த ஒரு நாள் பிரதான மந்திரி ஒரு நாள் முக்கியமந்திரிங்கிறவர் அந்த மாதிரி ஞான ஒரு நாள் நாராயணனாக அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா கண்டிப்பா வேண்டவே வேண்டான்னு கழுத்து போட்டு கொடுத்து ஓடி போடுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் பாடு நமக்கு தெரியவே தெரியாது, எல்லாம் அவர் சொத்து, ஆனா ஒத்தனும் ஜனபடி கேட்க மாட்டான். இந்த நிலைமை மட்டும் யாருக்கும் வரவே கூடாது. பெருமானுக்கு அத்தனை சொத்தா இருந்தாலும் அவர் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கிறத நாம கேட்க மாட்டேங்கிறோம். வேணும்னா புருவ நெறிப்பால மொத்த பேரையும் ஒழிச்சு விடுறதுக்கு சக்தி வேற உண்டு. இது இத்தனை சக்தி இருந்தும் போனா போறான் போனா போறான் போனா போறான்னு ஏத்துக்கணும்னால் இது ரொம்ப கஷ்டமான உத்தியோகம். அதனால யாருக்கான அந்த உத்தியோகம் கொடுக்கறதா இருந்தா வேண்டான்னு தயவுசெய்து சொல்லிவிடுங்க. ஆண்டான் உத்தியோகம் ரொம்பவே கஷ்டம், அடிமை உத்தியோகம் எப்பவுமே ரசிக்கும். மேலும் பெருமானிடத்துல அடிமையா இருக்கிறது இனிக்கும் தெரியும், கசக்கவே கசக்காது. மத்த பேரா இருந்தா நம்ம கார்ல விழுந்தோம்னா விழுந்திருக்கிற வரைக்கும் கூட்டிட்டு இருப்பா, தூக்கி விடவே மாட்டா. ஆனா பெருமானிடத்துல நம்ம குனிய போனோம்னா உடனே அள்ளி அணைத்து பக்கத்துல உட்காந்து சொல்லுவோம், தான் பக்கத்துல இந்த பக்கத்துல ஸ்ரீதேவி குருதேவி இந்த மடியில நம்மளை உட்காந்து வச்சுன்னு ஆலிங்கனம் பண்ண தயாரா இருக்காரு. அப்ப குனியிருக்கிற நம்ம கசக்கிறதா சொல்லுங்க, குனிஞ்சா வசர தூக்கி விட்டுடா இருக்கார்னா அப்ப குனிந்து வாழ்வது தானே நமக்கு இயல்பாக இருக்க வேண்டும். ஆகையாலே பகவானுடைய திருவடிகளுக்குன்னு சொல்ல வந்தது ஏதோ ಅದೇ ಪಠವಂಡು ಆ ಜಗಾಮ ಮುಹೂರ್ತೇನ ಎತ್ತರ ರಾಮ ಸ ಲಕ್ಷ್ಮಣ ಲಕ್ಷ್ಮಣನೋಡ ಕೂಡಿಯಿರುವ ராமனிடத்துக்கு வந்தா ஆகாயத்துல வந்தானே ஒருவேளை கீழே இறங்கி இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கு ஒரு ஒரு முழுக்கு போட்டு வந்திருக்கா ஒரு முழுக்கு போட்டு நீராடி இனிமே லங்கைக்கு எனக்கும் தொடர்பில்லை இனிமே ராமனுக்கு எனக்கும் தான் தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்கா அல்லது சரணாகதி பண்ண போறமே தீர்த்தமாட்டு போக வேண்டாமா நீராடிட்டு போக வேண்டாமோ சரணாகதி பண்றது எவ்வளவு பெரிய காரி அப்ப நீராடிட்டான்னு போக வேண்டாமா வியாக்கியாதர் தெரிவித்தார் இது அவன் பண்ணவே இல்லை சமுத்திரத்துல இறங்கவே இல்லை நீராடவே இல்லை நேரையே வந்துட்டான் ஏன் அப்படி எனில் சரணாகதிக்கு நேரமோ சரணாகதிக்கு இடமோ சரணாகதிக்கு நியமங்களோ எதுவுமே கிடையாது எப்போது வேணும்னாலும் பண்ணலாம் யார் வேணும்னாலும் பண்ணலாம் எந்த பலத்துக்காக வேணும்னாலும் பண்ணலாம் எங்கு வேணும்னாலும் பண்ணலாம் எதை பண்ணாவிட்டாலும் பண்ணலாம் இப்ப சரணாகதிக்கு எது யோக்கியத்தை ரொம்ப சுலபமா சொல்லணும்னா வேறு யோக்கியத்தை இல்லாமல் இருத்தல் யோக்கியத்தை வேற ஏதாவது யோகியத்தை இருந்ததுன்னா சரணாதி வரக்கூடாது சரணாதி பண்ண வந்து என்ன யோகியத்தை வச்சிருக்கீர்னா அது இல்லையே அதனாலதான் வந்தேன் அதேதான் இருந்திருந்ததுன்னா அதையே நான் பிடிச்சிருந்தேன் வந்து வேறு ஒரு யோகியத்தை இல்லாமல் இருந்தால் சரணாகதிக்கு வருகிறார் விபீஷணனுக்கு எனக்கு இனி மற்றொன்று இல்லைன்னு புரிஞ்சுட்டா ஆகாச மார்க்கத்திலே வர கீழே நீராடி விட்டு கூட வரவில்லை அதனாலே ராட்சதனை சரணாதி பண்ணலாம் பெண்ணும் சரணாதி பண்ணலாம் ஆணும் சரணாதி பண்ணலாம் பிராமணனும் பண்ணலாம் யாரும் பண்ணலாம் மனிதனும் பண்ணலாம் பறவையும் பண்ணலாம் விலங்கும் பண்ணலாம் யாரும் சரணாதி பண்ணலாம் மோட்சத்துக்கு போலாம் அதுக்கு சாட்சியாத்தான் விபீஷணனே சரணாகதி அனுஷ்டிக்கிறார் ஆகாயத்திலே பறந்து வரார் வரும்போது பின்னாடியே நாலு ராட்சசாலும் பறந்து வரா கை எப்படி கூப்பிண்டு அதுக்கு நடுவுல கதை இப்படி வச்சுக்கிட்டான் கதை இப்படி வச்சுக்கல கதை இப்படி வச்சுக்கல கதை இப்படி வச்சுன்னு வரா விபீஷன் ஆகாயத்திலே பறந்து வரச்சே இக்கரை இப்ப காட்சியை மாத்திருவோம் இதெல்லாம் அந்த பக்கத்திலே கடம்பினத பாத்துட்டோம் இல்லையோ இப்ப இந்த பக்கத்திலே மொத்த வானரோத்தமர்களும் ஜாகரூகர்களா ராமனை பாதுகாத்துட்டு இருக்கா என்ன நடக்க போறதோ என்ன நடக்க போறதோ ராமன் வந்து சேர்ந்தாச்சு திருப்புல்லாணி இப்ப அந்த கரையில இருக்கும் இங்க இருந்துமே தாண்டறதுக்கு மட்டும்தான் அவகாசம் எப்படி போலாங்கிறதுக்காக அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்கா ஆகாயத்துல பார்த்தா மேகநாதத்தை போல வேகமான ஒலியோட வந்துட்டு இருக்கான் விபீஷணன் கீழே இருந்து சுக்ரீவன் பார்த்துட்டான் அவனை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு கொதிக்க ஆரம்பிச்சு வானரத்தவர்களை பார்த்து சொல்லுகிறான் ஆட்சசோத்வேதி பஷத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா ஏ வானரோத்தமர்களே பாருங்கள் ஆகாயத்தில் ராட்சசன் வருகிறான் நம் அத்தனை பேரையும் கொல்லுவதற்காக வருகிறான்ங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படியே ஒரு வார்த்தை சுக்ரீவன் சொல்லுகிறான் அத்தான குரங்கு அடுத்தது எழுந்ததுதான் ஒரே சத்தம் ஒரே கூச்சல் குழப்பம் எல்லாம் ஒன்னொன்னு ஒரு கையில ஒரு மலையை பேத்துடுது ஒரு கையில ஒரு மரத்தை எடுத்துடுது வால்மீகி சொல்றார் சுக்ரீவச வசஸ்ருத்வா சர்வே தேவானுரோத்தமாக சுக்ரீவனுடைய வார்த்தை காதல பட்டுதோ இல்லையோ சர்வே தேவானுரோத்தமாக அத்தனை வானரோத்தமர்களும் சாலான் சைலான் உத்தம்ய ஒரு கையில் மரம் ஒரு கையில் மலை இந்த ரெண்டையும் கையில ஏந்தி வீணும் கீழே இறங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருந்ததா அப்ப ஆகாசத்துல பார்த்த சுக்ரீவன் சொல்லுகிறார் ஏஷ சர்வாயுதோ பேதா சதுர்த்தி சக ராட்சசை ராட்சசோ வேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா ராட்சசன் வருகிறான் நம்ம அத்தனை பேரையும் கொல்லுவதற்கு வருகிறான் சந்தேகம் இல்லை இவ இத்தனை லட்சம் பேர் இருக்கிறச்சே ஒரு ராட்சசன் வந்தா கொண்டு போறான் மேலும் சுக்ரீவன் என்ன பயந்தான் இல்லையா ஒரு ராட்சசன் வந்தா நம்ம இத்தனை லட்சம் பேர் இருக்கும் கொரட மாட்டானா ஆனா மொத்த அத்தனை பேரையும் கொல்றதுக்கு வரான்னு ஏன் சொல்றான்னால் அவன் வருவது எங்க யாரையும் கொல்றதுக்கு அல்ல ராமனை கொல்றதுக்காக அவன் நினைச்சுட்டான் ராமனுக்கு என் வருமோன்னு அவனுக்கு பயம் ராமனுக்கு ஏதாலும் ஆகிவிட்டால் நம்ம மொத்த பேரையும் கொண்டதுக்கு சமம் தானே எங்க யாரையும் தனித்தனியாம் அடிக்கவே வேண்டாம் கொல்லவே வேண்டாம் ராமனுடைய திருமேனில் ஒரு கீறல் விழுந்துருத்துனா நான் இருந்தே லாபம் இல்லை ஆனாலே விபீஷன் வரான்னு உடனே மொத்த பேரையும் கொண்டதுக்கு தான் வருகிறான் வர்றவன் எப்படி வரான் பார்த்தீடா வானரத்தவர்களே ஏஷ சர்வாயுதோ பேதா அத்தனை ஆயுதங்களையும் தரித்து கொண்டு வந்தான் இதுல உடனே சந்தேகம் வரும் உட்பபாத கதாபாணிகி சதுர்த்திசக ராட்சசை இப்பதான் நாலு சர்க்கத்துக்கு முன்னாடி கதையும் கையுமாக புறப்பட்டான்னு எழுதியிருக்காரு இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே நடுவில் என்ன ஆயுதக்கடை வச்சிருந்தாடா இறங்கி வாங்கிட்டு வர்றதுக்கு சர்வாயுதோபேதாங்கிறாரு மொத்த ஆயுதம் எங்கேந்து வரும் இருக்கிறது ஒரு கதை ஒரு கதையை சொல்லிட்டு ஏன் இத்தனை ஆயுதம்னு சொல்றார்னார் பிரியராஜன் வியாக்கியானத்தில் தெரிவித்தார் அந்த ஒரு கதையை பிடிச்சிருக்கிற அழக பார்த்தா மொத்த ஆயுதத்தையும் பிடிப்பன்னு நினைக்க தோன்றதான் அதனால எல்லாமே சொல்லிட்டாராம் பெண் பார்க்க போறாள் இப்ப எல்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் இந்த கணிப்பொறியிலேயே பார்த்து முடிச்சிடும் அந்த மாதிரி போய் வச்சிருக்கோம் ஆனா அந்த நாள்ல எல்லாம் போய் பார்த்து வருவா ஒரு தீர்த்தம் எடுத்துருவா பால் எடுத்துருவான்னு எதுவும் சொல்லுவா அதை கொண்டு அதை எடுத்துருவாராம் எடுத்து நடந்து வர்ற பாங்க பார்த்தாலே இனிமே எவ்வளவு காரியம் பண்ணுவோம்னு தெரியணும். அதுவே எடுக்கிறதுக்கு தெரியாது, தட்டு தடுமாறுன்னு தான் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒண்ணுமே நடக்க போகுது இல்லையா? அப்ப ஒரு காரியத்தை வச்சு எல்லா காரியத்தையும் நம்ம ஊகிக்கிறோம் இல்ல? அத போலதான் இங்க சொன்னார், ஏஷ சர்வாயு தோபேதா, ஒரு கதையத்தான் எடுத்துன்னு வந்தார். ஆனா அந்த கதையை பிடிச்சிட்டு இருக்கிற அழக பார்த்தால் இவர் எல்லா ஆயுதங்களையும் பிடிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு வியாக்கியம் பண்ணார். அடுத்து சொன்னார், அவன் கதை எப்படி பிடிச்சிருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனா யாரோ ராமனை பத்தின ரகசியத்தை விபீஷணனுக்கு சொல்லி கொடுத்துட்டான், அதுதான் பயந்துபட்டான் சுப்ரீவன். அவன் கதை இப்படி வச்சிருந்தா எனக்கு கவலை இல்லை, கதை இப்படி வச்சிருந்தாலும் கவலை இல்லை, கைய கூப்பினுட்டு கூப்பின கைக்கு நடுவுல கதையை வச்சுட்டான். எங்க ராமன் கதைக்கு பயப்பட மாட்டான், வில்லுக்கு பயப்பட மாட்டான், கத்திக்கு பயப்பட மாட்டான், ஆனால் யாரேனும் கை ஊப்பினார்கள் என்றால் அதை எதிர்த்து ராமனால எதுவுமே செய்வதற்கு இயலாது. இந்த ரகசியத்தை யாரோ வேணும்னு சொல்லி கொடுத்துட்டா, அப்போ அஞ்சலி தான் எல்லா ஆயுதமும். நாம பெருமாள் நோக்கி கையை கூப்பிடுறோம் பாருங்க, அவன் கையை கூப்பிட்டு கதையை குறுக்க வச்சிருந்தாங்க இல்லையோ, கதை ஆயுதமாவே சுக்ரீவன் படல, அஞ்சலி தான் ஆயுதமா படுறது. ஓ, இவன் ராமனை கொன்னுடுறதுக்குன்னு வந்துட்டான் போட்டுருக்கே, இந்த கை கூப்பின கையோட முன்னாடி வந்தால் ராமன் வில்லு கையில இருந்து நழுவி விழுந்துடும். ஒத்தரவை பார்த்து அம்பு விடுறதுக்கு அவரால் முடியாது, நடக்க போறதே. இது முடிஞ்சிட்டு சமுத்திரராஜன் இடத்துல சரணாதி பண்ண போறார், அவன் வரமாட்டான். நீ சாபத்தை கொண்டா வில்ல கொண்டா அம்ப கொண்டான்னு தூக்கி விட்டான். பயந்து போய் அங்கேயே சமுத்திரராஜன் வந்துருவான். வந்த உடனே ராமன் என்னமா மாத்தினா தெரியுமா, அவனை சொல்றதுக்காக வில்ல வளைச்சு அம்ப பூட்டியாச்சு. அவன் சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லு, வந்த உடனே சமுத்திரராஜனே உன் விரோதிகள் ஆறான்னு இருந்தா சொல்லு, அவளை கொல்றதுக்காகத்தான் அம்பையே வளர்ச்சேன்னு வால்மீகி பார்த்தா. ராமனும் மாற்றி பேசுவன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிறேன், மாற்றி பேசுறதுக்கே தெரியாது. ராமோ திருநாபிபாஷதே, இரண்டாவது வார்த்தையே ராமனுக்கு தெரியாது. ஆனா அங்கேயும் மாத்தறாருனா சரணம்னு சொல்லிட்டா மொத்தத்தையுமே விட்டு கொடுத்துருவோம். ஆசிரித பக்ஷபாதின்னு பகவானுக்கு பேர். நம்ம வந்து அவர் நடுநிலைமையாளர் நினைச்சிட்டு இருக்கோம், அல்ல, அவன் நடுநிலைமையான அல்ல, அவன் ஒரு பக்கமா தான் சாய்வர். தன் திருவடிகள்ல யாரு சரணம்னு சொல்லிட்டானோ அவன் பக்கம் தான் பேசுவார், மற்றொருத்த பக்கம் பேச மாட்டான். பின்ன சமூகம் சமூகம்னு கீதையில சொல்லிட்டே இருப்பவர், சமூகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி நிச்சதி, நம்ம மொத்த பேருக்கு சமம்ங்கிறாருன்னா சரணாகதி பண்ண வர்றவாளுக்குள்ள சமம்னு சொல்றார். யாரெல்லாம் சரணம் வரானோ, அது பசுவா இருக்கட்டும் மனுஷமா இருக்கட்டும் பக்ஷியா இருக்கட்டும், நான் சமம். இதைத்தான் அவர் சொல்றாரே தவிர, துரியோதனனுக்கு அர்ஜுனனுக்கு நான் சமம்னு அவர் சொல்லவே மாட்டார். அப்படி இருந்திருந்து அவனை ஜெயிக்க வச்சிருக்கணும் முடியும். அதனால ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் ஆழ்ந்து நோக்க வேண்டும். இப்படிவே பெருமாள் சொல்லலாமா, ஒருதலை பட்சமா பட்சபாதமா போய் நடந்துக்கிறாரு, ஒரு பக்கம் சாயலாமான்னா அவர் நான் ஒரு பக்கம் சாயறதுனால சொல்லிவிட்டார் ஒழிய. இனிமே நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமோ, அது என்னமா நீ அவர்கள் பக்கம் நடக்கலான்னு கேட்டுருந்து வாழ்க்கையை வீணே கழிச்சுட்டு அடுத்த பிரிவு எடுக்கிறதுனா தாராளமா எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு அவரோ ஆசிரித்தர்கள் பக்ஷபாதம்னு சொல்லிட்டார். அந்த ஆசிரித்த கோட்டிக்குள்ள ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு வழியை தேடிட்டு நிம்மதியா போறது போயிடலாம். இதை விட்டுட்டு அது எப்படி அவர் இந்த மாதிரி சட்டம் போடலாம்னு கேட்டுட்டே இருக்கணும்னா, அவர் சட்டத்தெல்லாம் மாத்தவே போறதில்லை, நம்ம கேள்விக்கு அவர் பதில் சொல்லவும் போறதில்லை. அப்ப பதில் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு பொழுத வீணா போகிறத விட பெருமாள் இதுதான் ஆட்டம்னு சொல்லிட்டார். என் திருவடிகளை பச்சு, ஏன் என்ன கேள்வின்னு கேட்காதே, பச்சனுக்கு மோட்சம் தரேன், ஏன் கொடுத்தே இன்னாரு கொடுத்தே கேட்காதே, நான் ஆசைப்பட்டவனு கொடுப்பேன். இது அவருடைய, இதுதான் அவருடைய சட்டத்திட்டம். இந்த விளையாட்டுக்கு உட்பட்டு ஆடதான்னா ஆடலாம், ஆடி ஜெயிச்சு கோப்பையை வாங்கிட்டு போனோம்னா போகலாம், இல்ல இது என்னமா இந்த விளையாட்டு நடக்கலாம்னா கேட்டுட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் நடக்குமே, பதில் வராது. அதுக்குதான் சொல்ல வரேன், கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அடுத்த பிறவி வருமே தவிர பதில் மட்டும் வரவே வராது. 11 பேர் இந்த கட்சிக்கு, 11 பேர் அந்த கட்சிக்கு, 3 குச்சி தான் நடணும், 1 பந்து தான் போடணும், ஏன் 4 குச்சி நட்டு ஆடினாங்க ஆடுறமல்ல. இப்ப 11 பேர் இந்த பக்கத்துக்கு, பாண்டாசாமி ஒரு 2 பேர் இங்கேயிருந்து எடுத்துருங்க, 9 பேர் இந்த பக்கத்துக்கு இருக்கட்டும், 13 பேர் அந்த பக்கத்துக்கு இருக்கட்டும், நம்ம இங்கேயா இருந்து கேக்குறோமா, பின்னாடியே 3 குச்சி தான் இருக்கணும், பந்து படாம இருக்கு, அந்த மாதிரி ஒரே ஒரு குச்சி நடலாம் முடியும், மாத்திக்கலாம். இதெல்லாம் நம்ம பேசுறதே இல்ல, ஏன், ஒரு மனுஷன் ஏற்படுத்தின சட்ட திட்டத்துல இத்தனை நம்பிக்கை. ஆனா பகவான் இதுதான் சரணாகதின்னு சட்டத்திட்டம் ஏற்படுத்தியிருந்தா அதை பச்சிட்டு போறதை விட்டுட்டு அதுல 1000 கேள்வி கேட்டுதான், ஒண்ணுமே இல்லாத மனுஷன் நேத்து வரைக்கும் 5 நாள் ஆடுறான், நாளைக்கு 50ன்றான், நாளைக்கு 20ன்றான், பாத்துட்டேதான் இருந்தோம், யாரும் ஒண்ணு போகவே இல்லை. இப்போ முதல்ல எல்லாம் நம்ம 5 நாள் ஆட்டம் ஆடிட்டோம், அடுத்தது 50ன்றா, அடுத்தது 20ன்னா, நாளைக்கு ஒரே பந்துன்னுவான், அடுத்து நாணயத்தை சுண்டியே முடிச்சுடுவான், எந்த வேணா சொல்லிருக்கலாம். அது அத்தனைக்கும் கோடி கோடியா கொடுத்து அத்தனை நம்பிக்கையோட பாத்துன்னு தான் இருக்கும். அப்ப இவன் என்ன மாத்தினாலும் கேள்வி கேட்கக்கூடாது, ஆனா சர்வேஸ்வரனுடைய சட்டத்துக்கு மட்டும் கேள்வி கேட்டுக்கணும்னா இது அனர்த்தமான வாதம். இந்த சுவாதந்திரத்தினால நாம பேசுறதே தவிர ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாத பேசுகிறோமே தவிர உண்மை உரைச்சதுன்னா ஒரு நாள் கேள்வி கேட்கவே மாட்டோம். இதுதான் கிருஷ்ண சித்தாந்தம், இதுதான் கீதையினுடைய சித்தாந்தம். இஷ்டம் இருந்து திருவடிய பற்றிதான் பற்றலாம், இல்லையு சொல்லிட்டா அவர் ஒண்ணும் சொல்லவே போறதில்ல. அடுத்த பிறகு பிறந்துக்கோ, அவருக்கு என்ன இப்போ பரமதத்துல வர்றதுக்கு ஆள் குறைஞ்சு சொல்லியோ அவருக்கு. இதுல யாருக்கு நட்டம்னா அவனுக்கு நட்டம் அல்ல, நமக்கு தான் நட்டம் இப்போ. ஏன்னா அவர் திருவடிய போய் அடையறதுல ஒருத்தர் குறைச்சிட போறாரு. ஆனா இதை பத்தி எல்லாம் யோசிக்காமல் விபீஷணன் ஆசையோட வந்தான், ராமனை பச்ச வேணுங்கிற எண்ணத்தோட வந்தான். எத்தனை சந்தேகப்பட்டிருக்கணும், ஒரு ராஜா தன் நாட்டை விட்டு இன்னொரு இடத்துல போகணும்னா முதல்ல வெள்ளக்கூடிய அனுப்பணும் இல்லையா, போய் என்னென்ன நடக்கிறதுன்னு பாத்துட்டு வந்து தானே பச்சவர்கள். ஒண்ணுமே பண்ணல விபீஷணன், நாலு பேரோட கிளம்பிதான் நேரம் வந்துட்டான். அதுதான் சரணாகதிக்கு வேண்டிய மகா விசுவாசம். விசுவாசம் என்னன்னு பார்ப்போம். சரணம்னு ஒருத்தர் வர வேணும் என்றால் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விசுவாசா கோத்ருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இது சங்கீதா வாக்கியம். அகிபுத்தினிய சம்ஹிதை முதலான விகேஸ்வர சம்ஹிதை அகிபுத்தினிய சம்ஹிதை இதுல நிறைய சரணாகதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதுல சொல்றது நான் சரணம்னு சொல்லணும்னா இந்த ஆறும் தேவை. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பகவானுக்கு எது பிடித்தமோ அதை மட்டும் செய்வேன். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அவருக்கு எது பிடிக்காதோ அதை கண்டிப்பாக தவிர்த்து விடுவேன், விட்டு விடுவேன். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, எப்படியும் பகவான் என்ன ரட்சிப்பங்கிற உறுதியான நம்பிக்கையோட இருப்பேன். கோத்ருத்த வரணம் ததா, தேவரீரே அடியேனுக்கு ரக்ஷகனாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவேன். கோத்ருத்த வரணம் ததா கார்பண்யம், அடியேன் கையில் ஒன்றுமில்லை என்பதை வெளியிட்டுக் கொள்ளுவேன். ஆத்ம நிக்ஷேபம், நம் ஆத்மா அவனது என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த ஆறு சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். அதனால இதுல இந்த ஆறையும் சரண போட்டு சரிசி எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா ரக்ஷிஷதீதி விஸ்வாசா, கண்டிப்பா ரட்சிப்பங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்து வீடு நடத்தே, இல்லைனால் ஆள் அனுப்பிச்சு பார்த்துட்டு ராமன் ஏத்துப்பறான்னு கேட்டுட்டுதான் வரணும். ஒரு நாட்டுல பெரிய ராஜாவா இருப்பா, இனிமே பாடுல அந்த பிரஜைகளை போட்டு படுத்தி வச்சிருப்பா, பக்கத்து நாட்டெல்லாம் படுத்துவா, எல்லாம் பண்ணுவா. கடைசியில அந்த ராஜாவுக்கு ராஜ்யம் வேணாகி யாரோ ரெண்டு பேர் வந்து ராஜ்யத்தை எடுத்து விடுவா. அந்த ராஜா இருக்கிறதே அப்புறம் ஆபத்தப்படும், அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற நிலைமை வந்துடும். இது வரைக்கும் ஏதோ வல்லரசனுடைய ஆதரவுல அவர் பாட்டுக்கு இருந்திருப்பார், இப்படி இருக்கலான்னு வேற அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பார். கடைசியில் இருக்கவே முடியாது, வல்லரசு கை விடுறோம். இந்த யாரு வல்லரசுன்னு நினைச்சிருக்கோமோ அவெல்லாம் கையை விடுறதுக்கு தயங்கவே மாட்டான். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், கைவிடாத வல்லரசு ஒத்தரே ஒத்தருதான். அவர் வல்லரசானே தெரியல, இடப்பிள்ளையா நம்மோட உட்காந்துருக்கார். அவர் போய் வல்லரசுன்னு இருந்தோம்னா அவர் எத்தனைக்கு எத்தனை வல்லமை உண்டோ அத்தனைக்கு அத்தனை எளிமை உண்டு பகவானிடத்தே. அதனால அவர் மட்டும் கைவிட்டுற மாட்டார். கடைசியில் இந்த ராஜா நாட்டை விட்டு ஓடி ஆகணும். இது என்ன தெரியுமோ, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருவோம், நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விட்டு கொடுத்துடுறேன், ஜாக்கிரதையா என் நாட்டை விட்டு ஓடுவதற்கு வழி சொல்லி கொடுப்பீர்களான்னு நல்ல நிலப்பை முடிஞ்சிடும். கடைசியில அந்த ராஜா அந்த நாட்டை விட்டு ஓடணும், அப்ப குறைச்சியா நாட்டுகள் எல்லாம் செய்தி அனுப்புவாரு, இப்ப யாருக்கு இவர் அடைக்கலம் கொடுப்பார்கள் அப்படின்னு ஆரம்பிப்பான். அதெல்லாம் தெரிஞ்சிருந்து எந்தெந்த வீடு இருக்கும் எங்க இருக்கும் ஒத்துரும் கண்டப்படாத வாழறது எப்படி, அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிற 30 வருஷம் அவர் தீர்ந்தார். இப்படியேதான் அவருக்கு வாழ்க்கை. இத போலதான் இப்ப வீடுன நிலைமை, ஏன்னா தன் நாட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு வரானோ இல்லையோ, அப்ப ஆளர் வச்சு கேட்டுட்டு தானே வந்திருக்கணும்னா அவனுக்கு நம்பிக்கை ராமனிடத்தே ஒரு நாடு கைவிட மாட்டான்ங்கிறதுல. அதனால நேர புறப்பட்டானுக்கு வர யாரிடத்திலயும் அவன் விசாரிக்கவே இல்லை. ஆணுகுல்யச சங்கல்பா, ராமனுக்கு பிடிச்சதுதான் பண்ணுவேன். இந்த வீடன் பண்ணிண்டே இருக்கான். என்ன செய்தான் பாருங்க, ராமனுக்கு பிடித்தது சீதா ரக்ஷணம், சீதையை கொண்டு பேச அமைச்சுனு கொண்டு பேச அமைச்சுன்னு பேசிட்டே இருக்காங்க இல்லையோ, அப்ப ராமனுக்கு பிடிச்சத பண்ணாருன்னு அர்த்தம். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ராமனுக்கு பிடிக்காதத பண்ணவே கூடாது. யாரிடத்திலையும் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் துன்புறுத்த கூடாது, இது ராமனுக்கு பிடிக்காது. அதை விகடனம் செய்யவே மாட்டான். ராவணனை விட்டுட்டு வந்தானே தவிர வேற ஒண்ணு அவனுக்கு தீங்கு நினைக்கிறது, அப்படியே விட்டுட்டான். ரக்ஷிஷ தீதி விஸ்வாசா, கண்டிப்பா ராமன் ரட்சிப்பன்கிற உறுதியான நம்பிக்கையோட வந்தான். ஆளனுச்சு பார்க்கல, நம்பிக்கையோட நேரம் வந்துட்டான். வந்தவன் பிரார்த்திக்கிறானா, தேவரீர் தான் எனக்கு ரட்சகனாக இருக்க வேணும் பிரார்த்திக்கிறான். ஒரு தடவை இல்ல, 3 தடவை பிரார்த்திக்கிறான். ராகவம் சரணங்கதா, ராகவ ராகவனிடத்தே சரணாகதி பண்ணுவதற்கு வந்தேன். பவந்தம் சரணங்கதா, உன் திருவடியை பற்ற வந்தேன். பாதயோகோ நிபபாத சரணான்வேஷி, உன் திருவடிகளை இதோ பற்றுகிறேன் என்று சரணம் சரணம்னு பெருமானிடத்திலே பிரார்த்தித்திருக்கிறான். ஆத்ம நிக்ஷேபம், நானும் என் அடிமைகளும் அத்தனை பேருமாக உனக்கே சொத்து என்று சொல்லிக் கொண்டே வந்தான். நான் தியக்த்வா புத்ராஞ்ச தாராஞ்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச, என்னுடைய புத்திரர்கள் தாரம் நாடு சொத்து சுகம் மொத்தத்தையும் விட்டேராமா, இனி எனக்கு எதுவாக இருந்தாலும் உன்னுடைய திருவடி மட்டுமே, இந்நடனை விட்டு அங்கெங்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு வந்தாலும் இல்லையோ, இந்த ஆறு லட்சணங்களும் அவனிடத்திலே பொருந்தி இருந்தனாங்கிறது முக்கியம். திரும்ப சொல்றேன், ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் ரக்ஷிஷதீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி. இந்த ஆறு அவசியம் சரணாகதனுக்கு ஏற்பட வேண்டும். அதோடே தான் விபீஷணம் வருகிறான். அப்ப அவர் ஆகாசத்துல வந்துட்டார், நாலு ராட்சசர்களோட வரார். பயந்திருக்கான் சுப்ரீவன், ஓய் வேற கைய கூப்பிட்டு வந்துட்டானே, அஞ்சலி பரமாமுத்ரா கஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லுவார்கள். அஞ்சலிங்கிறது தான் தேசிகம் தெரிவித்தார். அஞ்சலி வைபவம்னே அவர் ஒரு சோத்திரமே பண்ணிருக்கார். பகவான பார்த்து நாம அஞ்சலி பண்ணிட்டோம்னால் அதுக்கு அவர் உருக்கி விடுறாராம். அஞ்சலினா எப்படி அர்த்தம் தெரியுமா? அம் ஜனயதீதி அஞ்சலி, அம் அ பகவான், அம் பகவானை ஜனயதி உருக்கக்கூடியது அஞ்சலி, அம் ஜனயதி பகவானை உருக்கி விடக்கூடியதுதான் அஞ்சலி. நாம இப்படி கையை கூப்பினோம்னா ஊருகி போடுறாரு இல்லையா? இவர் என்ன ஆயிடுமோங்கிறதுக்கு பயந்துதான் இப்ப சுக்ரீவன் எல்லாம் ஆகாசத்துல ராட்சசம் வந்துட்டான் தயாராகும் தூண்டி விட்டாங்க. அவள இவ ஓரொரு குரங்கும் ஒரு கையில ஒரு மரம் ஒண்ணு எடுத்துட்டு இருக்கு. அவன் கவலையே படல, நாலு ராட்சசர்கள் கூட வந்தான். ஏன் நாலு? ஏன் 40 இல்ல? ஏன் 2 இல்ல? ஏன் 400 இல்ல? நாலு பேரோட வர காரணம் ரெண்டு கைக்காக 2 பேர், ரெண்டு காலுக்காக 2 பேர். சரணம்னு சொன்னா கீழே விழுந்து நமஸ்கரிக்கணும், ரெண்டு கை சேரணும், ரெண்டு கால் சேரணும். எதுக்குன்னா கைய கூப்பினுட்டோம் ஆக்கிஞ்சன்யம், கை முதல் ஒண்ணும் இல்லையேங்கிறது அர்த்தம். காலை சேர்த்துனுட்டோம் அனன்யகதித்வம், போக்கிடம் இல்லையன்னு அர்த்தம். கால் நகந்தா தானே ஒரு இடத்த விட்டு இன்னொரு போக முடியும். கீழே வந்து நமஸ்கரிச்சுட்டு கால் ரெண்டையும் சேர்த்துனுட்டோம் எங்க போக? அப்ப போக்கிடம் இல்லையன்னு அர்த்தம். கை திறந்திருந்தா தானே கையில ஏதோ இருக்குன்னு அர்த்தம். கைய மூடினுட்டா அப்ப கையில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆக்கிஞ்சன்னத்தை சொல்ல ரெண்டு ராட்சசர்கள், அனன்யகதித்வத்தை சொல்ல ரெண்டு ராட்சசர்கள். என்ன நாலு பேருடைய வந்தா? காலுக்கிருவர் கைக்கிருவர். என்ன ஆகாசத்திலே வருகிறான்? கீழே இறங்கி தீர்த்தமாடவே இல்லை, அதுவும் தேவையில்லை. ஒரு இடத்துல மனு பகவான் கங்கை கரையில உட்காந்துருந்தார். வேகமா நாலு பேர் வந்தா கங்கைக்கு, வந்தவா நேர தீர்த்தமாட போகாமல் சுத்துமுத்தி எதுவும் தேடிட்டே இருந்தா. என்ன தேடுறீள்னு மனு கேட்டா. இல்லை ஏதாவது குளம் இருக்கான்னு தேடுறோம்னா, கங்கை இவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கு, எதுக்கு இப்ப குளத்தை தேடுறீள்னா? இல்ல கங்கையில தீர்த்தமாட போனோம், அதுக்கு முன்னாடி உடம்பெல்லாம் சுத்தமா போகும் அப்படின்னு இதுதான் குளத்தை தேடிட்டு இருக்கோம்னா. கங்கைக்கு எதுக்கு போறீள்னா? அவர் எங்க பாபங்கள் அத்தனையும் போக்கும், அதுக்காக கங்கையில தீர்த்தமாட வரும்னா. மனு சொன்னார், இந்த குளிக்காத பாவத்தையும் சேர்த்தே கங்கை போக்கும் போட்டு வாங்க, எல்லா பாவத்தையும் போக போறா, அதுக்கு இப்ப குளிக்காத பாவத்தையும் சேர்த்து கங்கை போகாதான். அதனால கங்கைக்கு முன்னாடி போய் ஒரு சின்ன குளம் கூட்ட கிடைக்கிறதான்னு யாரும் தேடிட்டு இருக்க மாட்டான். பகவான் இடத்துல சரணாகதியே பண்ண வர போறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு தர நீராடுதல் வேற தேவையானது? அதுதான் கங்கை, அதுதான் யமுனை. அதுலயே நீராட வரப்போவன் தனித்து நீராட வேண்டிய தேவையில்லை. அத்தையும் செய்யாமல் வந்தான். ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை ராம சலக்ஷ்மணா. கீழிருந்து சுக்ரீவன் சொன்ன வார்த்தையை கேட்டா விபீஷணன் கீழே இறங்கவே இல்லை. அவன் கீழே நடக்கிறது என்னங்கிறது பாத்துட்டோம். கீழே ஓரொரு குரங்கு கையில எடுத்துட்டுதான் சாலான் செயலான் உத்தம்ய விபீஷணன் இறங்கட்டும் ஒரு கை பார்ப்போம் இவா காத்துட்டு இருந்தா. அவன் இறங்கவே இல்லை. கஸ்த ஏவ வியதிஷ்டத பூர்வம் திசம் ஆசாத்திய கஸ்த ஏவ வியதிஷ்டத, கிழக்கு திக்கிலே நின்றான். அவன் வந்திருக்கிறது எங்கிருந்து? பாரதத்துக்கு தெற்கு, பாரதத்துக்கு கிழக்கு. இந்த தென்கிழக்கு திசையில இருந்துதானே பாரதத்தை நோக்கி வந்திருக்கணும். அதனால கிழக்கு பக்கத்திலே இருக்கிறான். அவன் என்ன கால் பாவி நிலத்துக்குள்ள வரவே இல்லை, ஆகாயத்திலே நின்றான். பூர்வம் திசம் ஆசாத்திய கசகேவ கதிட்ட, ஆகாசத்துல நின்று கொண்டு கீழே இருக்கிற சுப்ரீவாதிகளை பார்த்துட்டு கலங்கவே இல்லை. சரணம்னு வருபவன் எதக்கண்டும் கலங்க மாட்டான், யார் எதிர்த்தாலும் கலங்க மாட்டான். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ரத்தனமான ஸ்லோகம். நிவேதயதம் அம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மரே. மாம் நிவேதயத க்ஷிப்ரம் நிவேதயத விபீஷணம் மாம் நிவேதயத சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நிவேதயத, நான் வந்திருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுங்கோள். கீழே இருக்கிற மொத்த பேரை பார்த்து பொதுவா சொல்றான். நிவேதையத்தானா? நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோள் அர்த்தம், சொல்லுங்கோள் அர்த்தம். மாம் நான் வந்திருக்கிறேன்னு என்னை அறிவியுங்கோள். க்ஷிப்ரம் நிவேதையத, சீக்கிரம் போய் சொல்லுங்கோள். விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணனான நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கோள். விபீஷணம் உபஸ்திதம் மாம் க்ஷிப்ரம் நிவேதையத. மேல சொல்லுகிறான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. யாரிடத்திலே போய் சொல்ல வேண்டும் என்றால் ரகுகுல திலகனான ராமனிடத்தே, மகாத்மாவான ராமனிடத்தே, சர்வலோகத்துக்கும் சரண்யனான ராமனிடத்தே விபீஷணன் வந்திருக்கிறான் போய் அறிவியுங்கோள் என்று பிரார்த்திக்கிறான். நிவேதையத்தை சுக்ரீவனை பார்த்து மட்டும் சொல்றதானே, ஹனுமான பார்த்து மட்டும் சொல்றதானே, பரிச்சயவாளர் கொள்கை ஏற்கனவே ஹனுமான பார்த்திருக்காரு, அப்ப அவரை பார்த்து நீ போய் சொல்லுன்னு சொல்லலாமே, ஏன் பொதுவாக நிவேதையத்தான்னு சொல்றாருனா, என்னைக்கும் பாகவதர்கள் பல பேர் இருக்கும் போது ஒருத்தரை நமஸ்கரிக்க கூடாது, மொத்த பேரை சேர்த்து தான் நமஸ்கரிக்க வேண்டும். அதனால மொத்த பேரிடத்திலையும் நமஸ்காரம் உண்டா, நீங்க எல்லாரும் போய் சொல்லுங்க, ஆனா அதுலயே சாமர்த்தியம் உண்டுன்னு வச்சுங்க, நான் யாராலும் ஒத்தரை பார்த்து சொல்ல அவர் எனக்கு பிடிக்காத கொடுத்துன்னு வச்சுங்க, அவர் போய் சொல்லவே மாட்டான். போட்டியில மொத்தமா சொல்லி வச்சா யாரானு ஒருத்தனுக்கு பிடிக்காதா, அவன் போய் ராமரிடத்துல சொல்ல மாட்டானா? இந்த சாமர்த்தியத்துக்காக நிவேதகத்தை மூணாதர்சன் சொன்னார், பாகவதோத்தமர்கள் அத்தனை பேருக்கு ஒரு பேரு கிடைக்கணும், விபீஷணனை ராமனோடே சேர்த்து வைத்தார்கள் பெருமை மொத்த பாகவதாலும் கிடைக்க வேண்டாமா, அது ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கணும்? அதனாலதான் நிவேதகத்தை எல்லாரையும் பார்த்து சொல்லுங்கோள்னார் சுக்ரீவன். பாக்குறான் சொல்லுங்கோன்னு என்ன அர்த்தம், நாம சில சமயம் வண்டியில ஏறி உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ரிக்ஷா வண்டியெல்லாம் ஏறி உட்காந்துப்போம், உட்காந்துன்னா போகணும், சாமி எங்க போகணும்னு வந்து எங்க என் ஊருக்கு போனா, என் ஊருக்கு போன அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில அவன் போக வேண்டிய இடத்த சொல்லணுமே தவிர ஏறி உட்காந்து போனா ஒத்துருக்குமே புரியாது. இவர் இங்கேயிருந்து ஆகாசத்துல வந்து நிவேதையத்தை சொல்லுங்கோள்னா என்ன சொல்லணும்னு சொல்ல வேண்டாமா, அது யார சொல்ல வேணும், என்ன சொல்ல வேண்டும், யாரிடத்துல சொல்ல வேணும்? சுக்ரீவன் கேட்கிறான், மாம் நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லுங்கோள், என்னை அறிவியுங்கோள், என்னைங்கிறது ஆரென்னால் ராவணனாலே திரஸ்கரிக்கப்பட்ட திக்கரிக்கப்பட்ட என்னை அறிவியுங்கோள், இனி ராவண ராஜ்யத்திலே கால் இருப்பதற்கு ஆசைப்படாத ராமனே பந்துவென்னு ஏற்றுக்கொண்டிருக்கிற என்னை அறிவியுங்கோள், சரணங்கிற நம்பிக்கையோடே வந்திருக்கிற என்னை அறிவியுங்கோள், மாம் என்ன போய் சொல்லுன்னா. சரி சொல்றேன், நாலு நாள் ஆட்டம், இப்பதானே வந்திருக்கேன், என்ன அவசரம், உடனே உடனே போய் சொல்லிட முடியுமா, சக்கரவர்த்தி நடத்துல பேட்டி வேணும்னா காத்துட்டு வேண்டாமா, ஒரு நாலு நாளாங்க இருந்தா சக்கரவர்த்தி பார்ப்பார், இரு நாலு நாள் கழிச்சு போய் க்ஷிப்ரம் நிவேதையத்தை அடுத்த நிமிஷம் போய் சொல்லு, மாத்திட்டான் ஸ்லோகத்தம் நிவேதையத்தமா க்ஷிப்ரம் உடனே போய் சொல்லு, என்ன அவசரம், நாலு நாள் கழிச்சு சொன்னா உனக்கு என்னன்னா, முதல் வியாக்கியானம் பண்ணார், இப்ப ராமனுக்கே அங்கீகாரம் பண்றதுக்கு நினைவு இருக்கு, ஆசை இருக்கு, ஒருவேளை நீங்க மெதுவா நாலு நாள் கழிச்சு போய் சொல்றதுக்குள்ள ஒரு மனசு மாறி போய் அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, இது முதல் அபிப்பிராயம் சொன்னார். யோசித்து பார்த்தார், ராமன் கூடவா மாறுவன், லோகத்தார் மாறுவர்களே தவிர ராமன் ஒரு நாடு மாறமாட்டார், என்னைக்கு சரணம்னு யார் வந்தாலும் ராமனுக்கு அங்கீகரித்தான் தெரியும், நேர்ச்சிக்கு அப்படித்தான் நடந்துப்பார், நாளைக்கு அப்படித்தான் நடந்துப்பார். அப்பதான் விபீஷன் என்ன தெரியுமா அபிப்பிராயப்படுறான், இன்னைக்கு சரணாகதி பண்ணி ராமன பட்சணம்ங்கிற எண்ணம் எங்கிட்ட இருக்கு சுக்ரீவா, நீ ஒரு அரை மணி காலதாமதப்படுத்தியனா இந்த ராட்சச புத்தி எப்படி போகுங்கிறது எனக்கு தெரியாது, இந்த நிமிஷம் திருவடி இட பட்சணம் நாசே, சீக்கிரம் போய் சொன்னியானா எங்க அறிவு நடந்துடும், எனக்கு சரணாகதனை ஏத்துந்தான்னு எனக்கு கிடைச்சிடும், ராமனுக்கு சரண்யங்கிற பட்டம் கிடைச்சிடும், உங்களுக்கு சேர்த்து வச்சு வாங்குற பட்டம் கிடைச்சிடும், எல்லாருக்கும் நன்மை உடனே நடக்கும், காலதாமதப்படுத்தாதே, க்ஷிப்ரம் சீக்கிரமாக போய் சொல். அடுத்து தெரிவித்தான், க்ஷிப்ரம் நிவேதையத்தை சரணாகதிக்கு நாள் கடத்தினால் இவ்வுடல் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கவள் என்னமிடத்திர உள்ளுமின் நீரேன்னு அழ்வார் சாதித்தார், மின்னல் கூட கொஞ்ச நேரம் இருக்கும், அதைவிட அஸ்திரம் இந்த சரீரம், பிறக்கறச்சேவே போக போறது நிச்சயம், போகிறச்சேவே பிறக்க போறது நிச்சயம், இப்படி மாறி மாறி பிறந்து கொள்ளு, இதை லாபாவோ வித்தியதே சதா உபயோரபி வித்வந்தனையோ தத்துவ தரிசிவி, கண்ணன் தெரிவிக்கிறார், நாசதோ வித்தியதே பாவா நாபாவோ வித்தியதே சதா. ரெண்டாவது அத்தியாயம் மட்டும் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில இருந்து ஒரு முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஒழுங்கா நீங்க தெரிஞ்சுட்டு வச்சிருந்தோம், ரொம்பவே தெரிஞ்சுட்டோன்னு அர்த்தம், ஆனா அது மட்டும் தெரியவே தெரியாது, அது எத்தனை நாம திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தாலும் ஏதோ கண்ணன் சொல்றாருன்னு இருக்குமே தவிர என்ன சொல்றாருன்னு சுலபமா புரிஞ்சுட, அதுக்கு பூர்வர்களுடைய வியாச்சியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பற்றி சமஸ்கிருத வியாக்கியானம் சொல்றேன், எந்த தமிழ் ஆங்கில வியாக்கியானத்தை பத்தி நான் சொல்லவே வரல, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும், சமஸ்கிருத வியாக்கியானத்தை மொழிபெயர்ப்பு பண்றோம்னால் ஓரளவு படிச்சுக்கலாம், ஆனா அதையே தெரிஞ்சு படிச்சுட்டு அதனுடைய ஆனந்தம் அதனுடைய ஆனந்தம் தான், இது முடியல என்ன வேணா, யார் பூர்வர்கள் காலக்ஷேபம் பண்ணிருப்பாளோ அவள்கிட்ட கேளுங்க, கால் மேல கால் போண்டு ஆறு கேட்டிருப்பாளோ அவ சொன்னது கேட்காதீங்க, நிறைய சொல்றேன் என் தாப்பனார் ஒண்ணு சொல்லுவார், இந்த கால்ல இப்ப நம்ம கால் முண்டு இருக்கொல்லி பின்பக்கத்துல அந்த முண்டு எவ்வளவு தேஞ்சிருக்குன்னு பாரு, அது கட்டையாட்ட ஆயிருந்தா அவன் காலக்ஷேபம் பண்ணிருக்கான்னு அர்த்தம், அந்த கட்டாந்தரன் உட்கார்ந்து ஆச்சாரத்துல மண்ணாடி அவன் கத்துட்டு இருந்தாரே ஒழிய இந்த அர்த்தங்கள்லாம் புரிவிடவே புரிவிடாது. ஏதோ புத்தகத்தை வாங்கினோம், நாமே வாங்கினோம், கால கால் போண்டு கேட்டோங்கிறதுக்கெல்லாம் இவ் அர்த்தம் அல்ல. சமப்பட்டாத்தான் இந்த அர்த்தங்கள் அத்தனையுமே புரியும். அந்த ஆச்சாரத்துல பிரதிபத்தி இருந்தாத்தான் இந்த அர்த்தங்கள் தெரியறதுக்கே வரும். எதுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரம் நிவேதையத்தை நான் வந்திருக்கேங்கிறத சீக்கிரம் போய் சொல்லுங்கோள், அதுக்குள்ள எம்புத்தி மாறிபடுமோ என்னமோ. நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கள். அதாவது ராமபிரானுடைய பத்னியை பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பியே வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கள். விபீஷணம் உபஸ்திதம், எங்கிருந்தோ நான் கேட்கல, உபஸ்திதம், இதோ ராமன் முன்னாடி வந்துட்டேங்கறத சொல்லுங்க. நாள் கழிச்சு வரலாம் விபீஷணம், நாள் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க. உபஸ்திதம் விபீஷணம், ஏற்கனவே ஆசையோட வந்துட்டான்னு போய் சொல்லுங்கள். யாரிடத்துல சொல்லணும்னு சுக்ரீவன் கேட்டான். இது நல்ல கதையா இருக்கேன், இத்தனை நாள் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், யாரிடத்துல சொல்லணும்னு கேக்குறியே. ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய நிவேதகத, ரகுகுலத்திலே பிறந்த ராகவனிடத்தில் சொல்லுங்கள், மகாத்மாவிடத்தில் சொல்லுங்கள், சர்வலோக சரண்யனிடத்தில் சொல்லுங்கள். ராகவாயான்னு சொன்னதுனாலே ரகுகுலத்துல பிறந்தான்ங்கிறது சௌலபியம். நீங்க அந்த சட்டத்தெல்லாம் வச்சு பாக்கணும். பரத்துவம் சௌலபியம் காருண்யம் இருக்கிறவனத்தான் பற்றணும்னு பார்த்த முடியும். எப்ப ரகுகுலத்துல பிறந்தாரோ சுலபனா இருந்தா போறாது. மகாத்மனே, எப்ப மகாத்மான் இருக்கோ ரொம்ப பெரியவர் தரத்துவம் உடையவர், யாருக்கு பரத்துவமும் சௌலபியம் இருக்கோ அவர் தான் சர்வலோக சரண்யம். லோகத்தவர்கள் அத்தனை பேராலும் பச்சை தகுந்தவனாக யார் இருப்பான், மகாத்மா யாரோ ரகுகுலத்துல பிறந்தவனாரோ அவன். அப்ப பரத்தமும் சௌலபியமும் யாருக்குண்டோ அவனே சர்வலோகத்தாராலும் பச்சப்படுகிறான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே விபீஷணம் உபஸ்திதம் மாம் க்ஷிப்ரம் நிவேதயத, நான் வந்திருக்கிறது சீக்கிரம் போய் சொல்லுங்கோள்னா. அங்கிருந்து சுக்ரீவன் புறப்பட்டான், ஆகாசத்திலே இருக்கிறான். அவன் இறங்கலை, கால் பாவவே இல்லை. அவன் கால் பாவாத்துக்குன்னு வைக்காத ஒன்னு சொன்னான், அவன் ராமனையே ஆலம்பனமா பச்சுனுட்டபடியால் அவனுக்கு தர ஒரு ஆலம்பரமா படவே இல்லை. இந்த பூமி ஒரு பச்சா பட்டான்னா அவன் அதை பிடிச்சு போறான், அவன் ஆகாசத்திலே இருக்கானே, ஆலம்பனமே இல்லையே, பச்சை இல்லையேன்னா ராமன் திருவடிகளே பச்சுனுட்டான். அதுக்கப்புறம் இந்த பூமியில பச்சை இருந்தான்னா இல்லாத போனான்னா, நேரம் சுக்ரீவன் வந்தான். ராமன் லக்ஷ்மணன் ஹனுமான் எல்லாரும் பேசறதுக்கு ஆரம்பித்தான். சுக்ரீவன் எடுத்த போதே சதுர்திசக ராட்சசைகி வத்தியதாமேஷ தீவிரேண தண்டேன வத்தியதாம் சதுர்திசக ராட்சசைகி, நான்கு ராட்சசர்களோட வந்திருக்கிறான் விபீஷன், அவனை சித்திரவதமாக கொன்றுவிட வேண்டும். முதல் பேச்சே சுக்ரீவன் ஆரம்பிச்சான், யாரும் எதிர்கோட்டியேன்னு வந்தா உயிரோட திரும்ப அனுப்பவே கூடாது, அவனை இப்பவே சித்திரவதமாக கொன்றுவிட வேண்டும். ராமன் எதிரே பார்க்கல, இப்படி ஒரு சுடுசல் சொல்லுவான் ராமன் எதிர்பார்க்கல. சரி மற்ற பேர் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான். ஜாம்பவான் பேசினான், நலன் பேசினான், நீலன் பேசினான், விவிதன் பேசினான், மைந்தன் பேசினான், இவா வரைக்கும் மொத்த பேரும் எழுதி கைது போட்டான். கண்டிப்பா கொண்டு வேண்டிதான், ஒரே பேச்சு ஆறுமே மாத்தல, என்ன காரணம்னு ராமன் கேட்கிறான். அதுக்கு ரெண்டே பேர் தான் காரணம் சொன்னார்கள், ஜாம்பவான் பேசினார், சுக்ரீவன் பேசினார். இவன் அதேசகாலே சம்பிராப்தா சர்வதா சங்கையே வகி, வரக்கூடாத இடத்தில் வரக்கூடாத காலத்தில் கூட பிறந்த தமையனை விட்டு விட்டு வந்திருக்க கூடாது, ஆனாலும் வந்தான். அவன் நம்ம விட்டு போய்விட மாட்டான்ங்கிறது என்ன நிச்சயம், ஆகையாலே அவன் அங்கீகாரம் பண்ணக்கூடாது. இது ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொல்லுகிறார், என்னது கிராமா அந்த கோட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், இது ஏதோ சூதாக சதித்திட்டமாகப்படுகிறது, இதுவரை இவனை ஏற்றுக்கொள்வது கூடாது. இப்படி ஒத்தொத்தரும் கொனுடனும் கொனுடனும்னா, இந்த ரெண்டு பேர் மட்டும் கொனுடனும்னு சொன்னா மற்ற பேர் அப்படி பேசல, அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்னா. அதுக்கு உடனே அந்த உரையாசிரியர் எழுதினார், எல்லாருக்குமே கொனுடன் தான் எண்ணம், ஆனா இந்த முதல் ஆளு கொன்னுடனும் சொன்ன உடனே ராமன் முகத்தை பார்த்தா ரொம்ப சவந்து போய் வருத்தமா போச்சான். இத பார்த்த மத்த குரங்கெல்லாம் ஒருத்தர் சொன்னதுக்கே இவர் இல்ல பாடுபடுறாரு, நம்ம எல்லாரும் வேற சொன்னா இவர் என்ன பாடுபடுகிறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வார்த்தையை குறைச்சிருந்துட்டான். அங்கீகாரம் பண்ண வேண்டாம் அது வரைக்கும் சொல்லிட்டா. இவ எல்லாம் ஒரு பேச்சு பேசியாச்சு. ஹனுமான் மூலையில உட்கார்ந்து இருந்தார், ஆஞ்சநேய சுவாமி அது வரைக்கும் வாய் திறக்கல, எழுந்திருந்தார். அத்த சம்ஸ்கார சம்பன்ன ஹனுமான் சச்சிவோத்தமா, மந்திரிமார்களுக்குள்ளே தலைவனாய் சம்ஸ்கார சம்பத்து படைத்து எதை பேச வேண்டுமோ வார்த்தை மாறாமல் பேசக்கூடிய சத்தியசந்தனான ஹனுமான் எழுந்திருந்தார். ரொம்ப ஆனந்த சுக்ரீவனுக்கு, ஹனுமன் நீர் தான் சரியான ஆள், நாங்கெல்லாம் சொன்ன ராமன் ஏத்துக்க மாட்டான், நீர் தான் வீணனை பார்த்து வந்திருக்கேன், அதனால நாங்க பேசி பிரயோஜனமில்ல, அங்கீகாரம் பண்ணிக்கூடாதுன்னு நீர் சொன்னோம் அப்படின்னு அவரை சொன்னார். அவர் சொன்னார், விபீஷணஸ்து அங்கீகாரியா, விபீஷணன் அங்கீகாரம் பண்ணியே தீர வேண்டும் நல்லவனானபடியாலே. ஹனுமான் சொல்லி முடித்தார், விபீஷணனை கொன்னுடனும் தீயவனானபடியாலே சுக்ரீவன் சொல்லுட்டா, இவன் கட்சியும் முடிஞ்சு போச்சு, அவர் கட்சியும் முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேருடைய வாதத்தையும் பிரதிவாதத்தையும் ராமன் கேட்டுட்டா. அதுக்கப்புறம் மெதுவா பிரார்த்திக்கிறார், விபீஷணனை பத்தி எனக்கும் சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை உள்ளது, கேட்கிறீர்களான்னா ராமன். அப்பதான் குரங்கு தூக்கி வாரி போட்டது. ராமன் ஆணையிட்டு தாம் பிரஜைகளுக்கு பழக்கமே தவிர இந்த குரங்குகளை பார்த்து மமாபிச பக்தவ்யம் கத, ஏதோ ஒரு சிறிது மமாபிச என்னாலையும் சொல்ல வேண்டியது ஒண்ணு உள்ளது, அத்த நீங்க கேட்டுக் கொள்ளுகிறீர்களா அப்படின்னு ராமன் சொன்ன உடனே ராமா ஆணையிடு, இந்த மாதிரி கேட்டுக்கிறியான்லாம் கேட்காதே. காசித் பிரதி விபீஷணம், ஏதோ ஒரு சிறிது விபீஷணனை பத்தி சொல்லணும்னு நானும் ஆசைப்படுகிறேன், அதை நீங்க கேட்டுக்கிறீர்களான்னா சரி. ராமன் ஒரு இடத்த உட்காந்து வச்சார். அப்ப திரும்ப ரெண்டு பேருடைய வாதத்தையும் ராமன் சொல்றார். சுக்ரீவன் பேசினார், தீயவனானபடியாலே கொன்றுவிட வேண்டும், கைப்பற்ற கூடாதுன்னு. ஹனுமான் சொன்னார், நல்லவனானபடியாலே கை கொள்ள வேணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ரெண்டு பேர் முடிவே ஏத்துக்க போறதில்லைன்னு புரியல யாருக்கும். ஒன்னு இப்படி போகலாம், இல்ல அப்படி போகலாம், ஆனா ரெண்டு முடிவும் இல்லையங்கிறிய ராமா என்னன்னு சுக்ரீவன் கேட்டா. உன் முடிவிலேந்து ஒரு பாதி எடுத்துட்டேன், ஹனுமான் முடிவிலேந்து ஒரு பாதி எடுத்துட்டேன், உன் முடிவில் இருந்து தீயவனானாலும் எடுத்துட்டேன். நீ சொன்னியே அவன் தீயவன்ட்டு அந்த பாதி அங்கேயிருந்து எடுத்துட்டேன், ஹனுமானுடைய முடிவில் இருந்து அங்கீகாரம் பண்ணணும்னு எடுத்துட்டேன், அத ரெண்டையும் சேர்த்தேன், அவன் தீயவன் ஆனாலும் அங்கீகாரம் பண்ணணும்ங்கிற முடிவு கொடுத்துட்டேன். ஏன்னா நீ சொன்னது என்ன, அவன் சொன்னது என்ன, இப்ப ராமன் மட்டும் ஹனுமான் நல்லவனானபடியாலே விபீஷணன் அங்கீகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டார், அங்கீகாரம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஆறான தீயவன் வரச்சே நீங்களே கேள்வி கேட்பீடு, என்னத்துக்கு அன்னைக்கு நல்லவனத்தானே சொன்னாய், இன்னைக்கு தீயவன் வந்திருக்கானேன்னு? எனக்கு அந்த அபிப்பிராயமே கிடையாது. அவன் தீயவனோ நல்லவனோ வந்தவனை அங்கீகாரம் பண்ணுவோம், இதுதான் ராமனுக்கு தெரியுமே தவிர. ஆனால உங்கள்கிட்ட பாதி இவரிடத்துல பாதி, அவன் எந்த தீயவனாக இருந்தாலும் நாம் அங்கீகாரம் பண்ணுவோம் என்று ராமன் சொல்ல அப்பதான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு. ராமா இப்படி சொல்றியே, நாளைக்கு அவனால ஏதாவது நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் என்னாகும்? சுக்ரீவன் பயந்து பேசுறார், ஜாம்பவான் பயந்து பேசுறார், ஹனுமானா ஒண்ணு பேசுறார். சுக்ரீவன் வாத பிரதிவாதத்தை தொடங்கினான், இவனுடைய சரணாகதி பலிக்கவே கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஏன்னு ராமன் கேட்டார், ஏனெனில் இவன் உன்னுடைய கைங்கேதத்தை பிரார்த்தித்து வரல, தமையனை கொண்டு ராஜ்யம் வேணுங்கிற தாழ்ந்த இன்பத்துக்காக வந்திருக்கிறான், அதனால இந்த சரணாதி படிக்க கூடாது என்ன எடுத்து சொல்லுகிறார் சுக்ரீவன். அப்ப ராமன் திரும்ப சொல்றார் ரெண்டு வார்த்தை, ஹனுமானுடைய வார்த்தை ராமனுடைய வார்த்தை. அபயப்பிரதான சாரம்னு வேதாந்த தேசிகன் ஒரு கிரந்தம் எழுதித்தார், அதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த வாதி பிரதவாதங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த சுவாமி எடுத்து காட்டுறார், ஹனுமான் ஒரு வார்த்தை சொல்றார், ராமனே ஒண்ணு சொல்றார். அதாவது ராமன் தெரிவிக்கிறது, ராஜ்யகாங்கி விபீஷணா, ராஜ்யத்தை எதிர்பார்த்து விபீஷணன் வந்திருக்கிறான். ஒத்தர் வார்த்தை, ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வம் ஆகதா, ராஜ்யத்தை பிரார்த்தித்து புத்தியோடு இங்க வந்திருக்கிறான். மற்றொருத்தர் வார்த்தை, இது ரெண்டும் சொல்லலாமா? ராஜ்யத்தை பிரார்த்தித்தா விபீஷணன் வந்தா, ராம கைங்கரத்தை கேட்டு வந்தார், இதுவர கேவல ராஜ்யத்தை கேட்ட வரவே இல்லை. ஆனா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டுக்கான என்ன அர்த்தம்னா, தேசிய விசாரி சொன்னார், இதை ஹனுமான் சொல்றதுல ஒரு அபிப்பிராயம் உண்டு. என்னவெனில், நான் ஒண்ணு இவருக்கு வந்து இவர் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வந்தான்னு சொல்லவே வரல, ஆனா இவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசையா, நான் இங்கே அங்க போயிருக்கேன், இவர் தான் காப்பாத்தி விட்டார், இல்லன்னா கொண்டு போகலாம், இவருக்கு வாழ்ல நெருப்பு வைக்கணும்னு சொல்லி காப்பாற்றி விட்டது அவன் தான். இப்ப அவர் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கா, அவருக்கு ராஜ்யமான பெற்று கொடுக்கணும். அவர் ராஜ்யத்தை கேட்டு வந்தாருன்னு சொல்லல, அவர் ராம கைங்கிறத கேட்டு வந்திருக்கார், நமக்கு பண்ண நல்லத்துக்கு நாமேதான் திருப்பி செய்ய வேண்டாமா, அதுக்காக ராஜ்யத்தை பெற்று கொடுக்கோம்னு சொல்லிட்டாரே தவிர அவன் ராஜ்யத்தை கேட்டு வந்தான்ங்கிற அபிப்பிராயம் இல்லை. கூப்பிட்டார், சரி ராமனே சொல்றாரே, ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்தான்னு ராமன் வேணும்னு சொல்லுகிறான் சுக்ரீவனை பார்த்து. சுக்ரீவா உன் பேச்சென்ன, அவன் ராஜ்யத்தை எதிர்பார்த்தான், தமையனை கொல்லுவதை எதிர்பார்த்தான், அதற்காக வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள்ள கூடாது, இதுதான் உன் அபிப்பிராயம். இதன்படி எங்கிட்ட இருந்திருக்கணும்னால் நான் முதல்ல உன்னை கைவிடுக்கணும், ஏன்னா நீ வந்ததே அதுக்கு தானே, உன் அண்ணனை கொன்று உன் கிட்கின்றா ராஜ்யம் வேணுங்கிறதுக்காகத்தானே எங்கிட்ட வந்தேன், அப்ப அவனை மட்டும் குற்றம் சொல்லுகிறாயே, ஆனால அவனை விடணும்னா உன்னையும் விட்டா அவனும் சொல்லாதே என்ன, அதையும் தவிர்த்தான். அப்ப கடைசியில யார் வாக்கியம் முக்கியம் தெரியுமோ, பகவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகாஞ்ச தேசிகன் எழுதினார், எனக்கு வழிப்போக்கர்கள் வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், விபீஷணன் என்ன சொன்னான்னு பாருங்க. அவன் சொன்னது மொத்தப்பேரையும் விட்டு ஹரித்தெத்தாம் அயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச என்னாலே லங்கை விடப்பட்டது, மித்திரர்கள் விடப்பட்டார்கள், தனம் விடப்பட்டது. இத்தனி யாராக பற்றின பகத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. ராமா உன் திருவடிகள் தான் இனி ஜீவிதம், அதுதான் சுகம், அதுதான் நாடு, அதுதான் கண்ணியர் செல்வம் மேலா தாய் தந்தையர் மொத்தம் என்ன வந்திருக்கிறேன்னு சொன்னானே, அந்த வார்த்தையை எடுத்துக்கணுமே தவிர ஏனையோர் வார்த்தையை எடுத்துக்க கூடாது. அப்படியே சுக்ரீவ மனசு சமாதானம் அடையல. ராமன் அவனுக்கு சில கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த கட்டம் அந்த பக்கத்துல ராவணன் காத்துட்டு இருக்கான், சீதையை ஒரு பக்கம் காணும், விபீஷணன் வந்து நிற்கிறான், சுக்ரீவன் கொதிச்சுட்டு இருக்கான். இது கூட கதை சொல்றார் ராமன். அவசரமே இல்லாமல் ரெண்டு கதைகளை எடுத்துரைத்து சுக்ரீவனை அவனை அவனுடைய மனசை சமாதானப்படுத்தி பாக்கிறார். சுக்ரீவா குரங்கு கதை தெரியுமான்னு கேட்டார். நானே குரங்குதான், இது என்ன குரங்கு கதை தெரியுமான்னா, உன்னுடைய மூதாதையர் ஒரு குரங்கை பத்தி நான் சொல்றேன். ஒரு மனுஷனை புலி தப்பி வந்தது, தப்பிக்கணுங்கிறதுக்காக மனுஷன் வேகமா ஓடி ஒரு மரத்து மேல ஏறிட்டான். ஏறி கிட்டங்க போறச்சதான் தெரிஞ்சு ஒரு மனுஷகுரங்கு உட்காந்துது. இப்போ இது என்ன, புலிக்கு தப்பிக்க போய் கடைசியா மனுஷகுரங்கு வாயில விழுந்துருவோம் போல் இருக்கே. குரங்க அவனை கூப்பிட்டு நீங்க மரம் தேடி வந்துட்டே, உன்ன கை விட்டுட மாட்டேன், உட்கார், நான் உங்களை காப்பாத்தி விடுறேன் அப்படின்னு மனுஷன் உட்காந்து சுடுத்து. புலி வந்து மரத்தடியில காத்துருக்கு, இவன் இறங்காது பட போறானா, நாம சாப்பிட்டுப்போம் அப்படிங்கறதுக்காக புலி கீழே காத்துருக்கு. ராத்திரி வந்ததுன்னா கொஞ்ச நேரம் குரங்கு தூக்குறது, கொஞ்ச நேரம் மனுஷன் தூங்குறான், ஒருத்தருக்கு ஒருத்தர் காவல் காத்துருந்தான். இந்த மனுஷன் முழிச்சுட்டு இருக்கிற சமயமா புலி தேர்ந்தெடுத்தது, மனுஷன்கிட்ட பேச ஆரம்பிச்சு மனசை கலக்க ஆரம்பிச்சு. அது சொல்லிட்டு குரங்கு புத்திய நம்பி உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னத நம்பி உட்காந்து இருக்கியே, குரங்கு புத்தி எப்போவான்னு ஒரு மாதிரி இருந்திருக்கோ, சபல சித்தம் அப்படி மாறிண்டே இருக்கும். கடைசியில உனக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடும், ஆனால் நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். இப்ப குரங்கு தூங்கிட்டு இருக்கோ, அதை குறித்து தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டுட்டியான்னா நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை விடுதலை பண்ணி விடுறேன், இதுதான் உனக்கு நியாயம்னு புரியும். எல்லார விட மனுஷ புத்தி என்ன நமக்கு தெரியும். மனுஷன் இப்ப யோசிக்க ஆரம்பித்தார், இந்த புலி சொல்றது வாஸ்தவம் தான், நம்ம அந்த குரங்க புடிச்சு தள்ளி விட்டுறோம் அப்படின்ட்டு காப்பாற்றின குரங்க தள்ளி விட்டோம். அந்த குரங்கு உருண்டு கீழே வந்து விட போறது, நல்ல விட முழிச்சு கொடுத்து குரங்கு போயிச்சு கீழே பார்த்து என்னமோ நடந்துருச்சுன்னு யோசித்தது. சட்டுன்னு தெரிஞ்சு கொடுத்து புலி கிட்ட போய் உட்காந்து பேசறதுக்கு ஆரம்பிச்சுது. புலி சொல்லிட்டு குரங்கே உன் மாம்சத்துல எனக்கு ஆசையே கிடையாது, நர மாம்சம் ருச்சிக்கிறா போல வானர மாம்சம் ருச்சிக்காது, எனக்கு அதான் பிடிக்கும். பின்ன உங்ககிட்ட எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி பேசினேன், அந்த மனுஷன் எப்படின்னு உனக்கு புரிய வைக்க வேண்டாமா, அதுக்காகத்தான் உங்ககிட்ட இப்படி பேசினேன். இப்ப உன்ன நான் விட்டு விடுறேன், மேல போ, மனுஷனை பிடிச்சி தள்ளிவிடு, நீ தப்பிச்சுக்கோ, மனுஷனா சாப்பிடறேன்னு. அதுக்கு என்ன, இனிமே கூட நான் மனுஷனை காப்பாத்துவேன், நிச்சயமா தள்ளி விட்டுறேன்னு குரங்கு உத்து மேல ஏறி வருது. மனுஷன் நடுங்கிறா, குரங்கு வந்துருச்சுன்னா தன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தோ, மேல ஏறி போய் குரங்கு பக்கத்துல உட்கார்ந்தது. நடுங்கிட்டே இருக்கிற மனுஷன் தோல்ல கை வைக்குது, மனுஷனே கவலைப்படாதே, நீ எப்ப என் மரத்தை தேடி வந்துட்டியோ உன்ன ஒரு நாள் நான் தாட்டி கொடுக்க மாட்டேன். அப்ப மனுஷன் சொன்னா, அங்க சொன்னியே உருட்டி விட்டுடுறேன்னு சொன்னியன்னா, அப்பதான் புலி என்ன விடும், அதுக்காக நான் தள்ள போறோங்கிற அபிப்பிராயமே எனக்கு கிடையாது. எப்போதும் காலிலே விழுந்தவர்களை ரட்சிப்பதுதான் குரங்குகளுக்கு தெரியும். இது அந்த குரங்கு சொல்லித்தான் ராமன் இப்ப சுக்ரீவன் பார்த்து சொல்றார், அந்த குரங்கு ஜாத்தியில தானே சுக்ரீவா நீயும் பிறந்தாய், காலில் விழுந்தவனை ரட்சிக்கணும்னு என்னன்னு தெரியாது, நீ பேசலாமா, அதையாவது புரிந்து கொள். ராமன் கண்டிப்பா ரட்சித்தான் பேர் இருக்கணுமே தவிர கைவிட்டு விட்டான்ங்கிற பேர் வால்மீகி எழுதிடக்கூடாது. ஒரு கதை சொல்றார், அடுத்த கதை சொல்லுகிறார். சாஸ்திரத்துல புறாவை பத்தி கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை பாடுரு பசியை போக்கி, விறகட வெந்தி மூட்டி பாடுரு பசியை போக்கி என்று வேதத்தின் விடுவி தன்னோன்னு கம்பராமாயணத்துல கம்பரூர் பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். ரெண்டு ஆண் பெண் புறா, ரெண்டு சௌக்கியமா இருக்கு ஆணும் பெண்ணும். அந்த சமயத்துல ஒரு வேடன் வந்து பெண் புறாவை அடிச்சு கொண்டு தூக்கி போயிட்டான், புறா போயிடுது, ஆண் புறா மட்டும் தனியா தவிக்கிறது. இது நடந்து வெயில் காலத்துல, அப்புறம் மழை காலம் வந்துருச்சு, மழை காலத்துல வேடர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இல்லையோ, தனியா தவிச்சுட்டு இருக்கான். தனியா தவிச்சு குளிர்ல வடவடத்து போய் ஆண் புறா தனியா எந்த மரத்துல உட்காந்துருக்கோ அந்த மரத்துக்கு கீழே வரா, பசி ஒண்ணு கிடைக்கல, ஆகாரமே கிடைக்கல, வெளியில வேற மழை குளிரும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சு உட்காந்துருக்கான். நாலு சுள்ளிய பொறுக்கி வச்சு தீ மூட்டி அதுல குளிர் காஞ்சின்னு உட்காந்துருக்கான் வேண்டாம். மேல இருந்த புறா பார்த்தது, நம்ம வீடு தெரிய வந்திருக்கானே, நம்ம மரத்துக்கு என்ன வந்திருக்கான், அப்ப அவனுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பாச்சே அப்படின்னு ஆண் புறா யோசித்து என்ன பண்ணலாம்னா, அது என்ன பண்ண முடியும், அவனுடைய பசிய போக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டா சரணாகத்தை நம்ம பசிப்போம், சரணம்னு சொல்லவே இல்லை, அவனுக்கு மேல புறா இருக்கிறது தெரியவே தெரியாது. ஆனா இந்த புறாவா இவன் சரணம்னு சொல்லிட்டான் நினைத்து கொண்டு புறா நேர போய் இந்த சுள்ளியில தன்னைத்தானே மாய்த்து கொண்டது. அது விழுந்து தான் உயிரை போக்கி, நீ என்ன ஆகாரமா வச்சுக்கோ, என் வீடு தேடி வந்து இல்லையோ, அதனால என்னையே உனக்கு ஆகாரமாக்குறேன்னு புறா கொடுத்துருச்சு. இந்த புறா கதையை சொல்லிட்டு ராமன் சுக்ரீவன் இடத்தே கதை புரிஞ்சுதா சுக்ரீவார்னார். எனக்கு ஒண்ணு புரியல, விபீஷணன் நிற்கிறான் ஒண்ணுதான் எனக்கு தெரியல தவிர, இது தவிர நீர் சொல்ற கதை எதுவுமே என் புத்தியில ஏறவே இல்லைன்னா ஒரு சுக்ரீவன் சொல்ல ராமன் தெரிவிக்கிறார், அந்த ஆணும் பெண்ணும் புறாவும் தான் நானும் சீதையும், பிரித்தான் ஒரு வேடம் சொன்னேனே அவன் தான் ராவணன். என்ன தெரியுமா நடந்திருக்கணும் சுக்ரீவா, நாங்க ரெண்டு பேர் இருக்கிறச்சே ராவணன் சீதைய கொன்னு இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல புறாவை கொண்டுட்டான் வழி வேடம், அத போல இந்த இடத்துல கொன்னு இருக்கணும், யார் கொன்னானோ ராவணன் அவனே திரும்பி வந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவன் திரும்பி வரல, ஏன்னா வேடனே திரும்பி வந்தான், இங்க ராவணன் திரும்பி வரல, தம்பி விபீஷணன் தான் வந்திருக்கிறான். வந்த வேடன் சரணன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, ஆனா இங்க தம்பி விபீஷணன் சரணன் சரணன் அழுதுண்டே இருக்கான், அதுக்கும் குறவில்லை. அப்படி ராவணனே திரும்பி வந்திருக்கணும், சரணம் சொல்லிருக்க கூடாது, அப்படி சொல்லாத ராவணனுக்காக என் உயிரையே கொடுத்திருக்கணும், ஏன்னா ஆண் புறா உயிரையே கொடுத்தது இல்லையா, அத போல ராமன் உயிரையே கொடுத்திருக்கணும். அப்ப என்ன தெரியுமா இந்த கதை மாத்தி நடந்திருக்கணும், ராவணன் சீதையை கொன்னிருக்கணும், ராவணனே திரும்பி வந்திருக்கணும், சரணம்னு சொல்லிருக்க கூடாது, நான் என் உயிரை கொடுத்திருக்கணும். கொடுத்தாலும் வால்மீகி என்ன தெரியுமா எழுதி வைப்பார், ஒரு புறா பண்ணதான் ராமன் பண்ணான்னு எழுதி வைப்பார், எனக்கு ஒண்ணு தனி பேரே கொடுக்க மாட்டார் வால்மீகி. இப்படி இருந்ததுன்னா எனக்கு எப்ப பேர் கிடைக்க போறது சுக்ரீவா, அதையாவது புரிந்து கொள். அப்ப புறாவை பார்த்து தெரிஞ்சுக்கோ, குரங்க பார்த்து தெரிஞ்சுக்கோ, மனுஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு அவர் சொல்லவே இல்லை, அவர் மிருகமா சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர் ஒரு மனுஷனை சேர்க்கறது. நீங்க யார வேணா பாருங்க, பெருமாள் என்னமோ ஆசனமா ஆதிசேடன் வச்சுக்கிறார், பாம்பு வச்சுக்கிறார், வாகனமா கருடன் வச்சுக்கிறார், ஹனுமார் வாகனமா ஹனுமார் வச்சுக்கிறார், எந்த ரிஷியை பார்த்தாலும் பக்கத்துல ஒரு மான் குட்டி உட்காந்துருக்கு இல்ல நாய்க்குட்டி உட்காந்துருக்கு. இவ யாரும் மனுஷனை மட்டும் கிடக்க சேர்க்கறதே இல்ல, அவளுக்கு நல்லா தெரியும் போட்டு சேர்த்தா அவளுக்கு ஆபத்து உண்டு. அதனாலதான் இதை எப்பயுமே சேர்க்காமல் எப்பவும் பறவை மிருகம் இப்படியே பெரியவர்கள் எல்லாம் சேர்த்தே வச்சுட்டு இருக்கா. அதனால மனுஷனுக்கு தெரியாதது பல மிருகங்களுக்கு தான் தெரிகின்றான். அதனால குரங்கு கதை சொன்னார், புறா கதை சொன்னார், இத்தனை சொல்லியும் சுக்ரீவருக்கு மன சமாதானம் ஆகல. ராமன் யோசிக்கிறார் இது என்ன காரணமா இருக்கும், அநேகமா ஒரு காரணம், எனக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துருமோ சுக்ரீவன் பயப்படுறான், அந்த பயத்தை போக்க வேணுங்கிறதுக்காக ராமன் மாற்றி மூணு ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறார். அது விபீஷண சரணாகதியின் போது இருக்கிற ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகங்கள். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குள் அக்ரேண தான் ஹன்யான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயன் கதஞ்சன தோஷோ எத்தபி தஸ்யஸ்யாது சதாமேதது அகர்ஹிதம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம் யதத்ரதம் மம. உடனே வால்மீகி தெரிவித்தார், இரண்டு வார்த்தை பேசாதவன் மூன்று வார்த்தை பேசினான். ராமனுக்கு ரெண்டாவது வார்த்தையே தெரியாது, ஆனா அவர் மூணு ஸ்லோகம் சொல்லிவிட்டார் உள்ளே, அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு மூன்று ஸ்லோகங்களுமே மணிமணியாத ஸ்லோகம் தான். முதல் ஸ்லோகத்துல சொல்ற, சுக்ரீவா கவலைப்படாதே, இவன் வந்து என்ன என்ன பண்ணிவிட முடியும்னு நீ பயப்படுற, உன் பயம் என்ன, எனக்கு சுக்ரீவனால என்ன ஆபத்து வந்துருமோன்னு தானே பயம், நாம சுக்ரீவனத்திலே தப்பாவே நினைப்போம். அப்படி அல்ல, ராமநாட்டம் சுக்ரீவனாட்டம் தங்க காலில் விழுந்தவனை ரட்சிக்கணும்னு பாக்குறா, சுக்ரீவன் காலில் ராமன் விழுந்திருக்கார் அவனை ரட்சிக்கணும்னு பாக்குறா, ராமன் காலில் விபீஷணன் விழுந்திருக்கார் அவனை ரட்சிக்கணும்னு பாக்குறா, ரெண்டு பேருமே சரணாகதர்களை ரட்சிக்கத்தான் பாடுபடுகிறார்கள். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குள் லக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர உலகத்தில் இருக்கிற பிசாச்சன் தானவன் யக்ஷன் ராட்சசன் அசுரன் மொத்த பேரும் தனித்தனியே வரட்டும், கூட்டம் கூட்டமாக வரட்டும் சுக்ரீவா, நான் வேண்டாம், என் கை வேண்டாம், என் விரல் வேண்டாம், அங்குள் அக்ரேண தான் ஹன்யா பிச்சன்னு ஹரிகணேஸ்வர விரல் நுனியால அத்தனை பேரையும் அழித்து விடுவேன், கவலைப்படாதே. உடனே வியாக்கியானம் தெரிவித்தார், ஓ பூர்வ அவதாரத்தினுடைய நினைவு கொண்டிருக்கு, நிசிம்ஹ அவதாரத்துல விரல் நுனியான நகத்தாலேயே முடிச்சுட்டார் இல்லையோ, அந்த ஞாபகத்தோட அங்குள் அக்ரேண தான் ஹன்யா பிச்சன்னு ஹரிகணேஸ்வர கவலைப்படாதே மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயன் கதஞ்சன என்னிடத்துல உண்மையான நட்போடே வர வேண்டாம், நண்பனன்னு வேஷமிட்டு கொண்டு வந்தால் கூட போதும், மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயன் கதஞ்சன அவன் ஒரு நாளும் என்னாலே கைவிடத் தகுந்தவன் அல்ல, தோஷோ எத்தபி தஸ்யாது அவன் தோஷங்களோடையே வந்தாலும் சரி சதாமேதது அதர்ஹிதம், நான் மட்டும் இவனை கைவிட்டு விட்டால் நாளைக்கு என்ன தெரியுமாகும், எல்லாம் முடிஞ்சு சீதையை மீட்டு ஊர் போடுவேன், போனப்புறம் வசிட்ட பட்டாபிஷேகத்துக்கு நாள் குடிச்சிருவார், 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு இருந்தீராமா என்னென்ன பண்ணாயின்னு கேட்பார், நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவேன், விபீஷணன் ஒருத்தர் சரணாகதிக்காக வந்தார், ஆனா சுக்ரீவன் வேண்டான்னுட்டான், ஆனா விட்டுட்டேன்னா வசிட்ட ரெண்டுமா கேப்பர், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்துட்டு சரணாகதனை ரட்சிக்க தெரியாத நீ ஒரு ராஜாவா, உங்களுடைய தகப்பனார் தயார் சொன்னதற்கிட்ட இப்ப நான் சொல்றேன், இந்த தப்புக்காக 14 வருஷம் காட்டு போயிடுவான்னு ஒரு, அதனால நான் திரும்ப 14 வருஷம் எல்லாம் போறதா இல்ல சுக்ரீவா, ஒரு தடவை போனதே போதும். அதனால சதாமேட்டது அகர்கிதம் தோஷோ எத்தபி தஸ்யாது, தோஷமானாலும் விடேன்னு சொல்ல. கடைசி ஸ்லோகம் சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை சரணம் என்று யார் சொல்லுகிறானோ, துவய மகாமந்திரத்தின் பொருளும் அதேதா. ஒரு தடவை சரணம்னு எவன் சொல்லுகிறானோ, தவாஸ்மி நான் உன்னுடையவன் என்று எவன் வேண்டுகிறானோ, யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அவனுக்கு எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் அபயம் வழங்குகிறேன், அவனை விடுதலை பண்ணுகிறேன். ஏத விரதம் மம, இது ராமனுடைய விரதம். விரதம்னா கங்கணம் கட்டிக்கிறார் தீட்சிதம் ரத சம்பன்னம்னு சொல்லுவார்கள். அவர் எடுத்த செயலிருந்து மாற மாட்டோங்கிறதுல உறுதியாக நின்றார். மொத்தத்தையும் கேட்டு முடிச்சப்பறம்தான் சுக்ரீவனுக்கு தோணித்து, இந்த ராமனுக்கு எதிர் நிற்க ஆறும் கிடையாது, சரணாகதன ஒரு நாளும் ராமன் கைவிட மாட்டான். இந்த உண்மை புரிஞ்சது, சரி ராமா நீ சொல்றதுதான் சரி, ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சுக்ரீவனும் ஏற்றார். சரின்னு புறப்பட்டு போய் கூட்டின்னு வரணும் மல்லு. அப்ப சுக்ரீவன் மூலமாத்தான் விபீஷணன் வர்றார். ராமன விபீஷண நேர கூப்பிடல, அதே சுக்ரீவன் அனுப்புறார். ஆனையேனும் ஹரிசிரேஷ்ட தத்த மஸ்யாபயம்மையா விபீஷணோவா சுக்ரீவ எரிவா ராவணஸ்வயம், ஹே ஹரிசிரேஷ்ட சுக்ரீவனே பிறகு கூட்ட தலைவனே, ஆனைய போய் அழைத்துக் கொண்டு வா. ஆனையேனும் ஹரிசிரேஷ்ட தத்தம் அஸ்ய அபயம்மையா, என்னாலே விபீஷணன் அபயம் கொடுக்கப்பட்டான், போ போன உடனே சுக்ரீவன் கிளம்பினார். நிறுத்தினார் ராமன், அவசப்படா சுக்ரீவா, நம்ம ஒரு 15 நிமிஷமா பேசிருக்கோமா, நீ இங்கே போறதுக்குள்ள ஒருவேளை ராவணன் மனசு மாறி வந்துருந்தான் வச்சுக்கோ, திரும்ப பேசறது வராதே, ஒரு தரம் பேசினதே போரும். ஒரு விபீஷணன் மட்டும் வந்திருந்தா 4 ராட்சசர்களுக்கு வாழ்ச்சி, ராவணன் வந்தால் ஊருக்கே வாழ்ச்சி, விபீஷணன் வந்தால் திருப்தி, ராவணன் வந்தால் பரம திருப்தி, போ உடனடியாக கூட்டி வாங்க போக. அவனும் போய் விஷயத்தை சொல்ல விபீஷணன் ஓடோடி வந்தான். ராமன் திருவடிகளிலே விழுந்தான். பாதயோகோ நிபபாத சரணான் வேஷி, என்ன திருவடியை கட்டியாக பற்றி கொண்டான். அப்ப ராமன் உனக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்கிறேன்னு சூளுரைக்கிறான். அபிஷிச்ச சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகத்திய ததாராமஹா விஜ்ரஹா பிரமோத என்று வால்மீகி தெரிவிக்கிறான். விபீஷணன் பிரார்த்திக்கிறான், ராமா இதை கேட்டு நான் வரலே, இதை கொடுத்து என்ன கேவலப்படுத்தி விட கூடாது, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து உன்னுடைய திருவடி, சித்திரகூடத்துக்கு பரதன் வந்து திரும்பவான்னு கூப்பிட்ட போது அவனுக்கு பாதுகையை கொடுத்து உன் திருவடி எடுத்து அவன் தலையிலே அணியாக விளக்கினாய், அதே போல எனக்கும் இதோ குனிகிறேன், உன்னை தண்டனிடுகிறேன், உன் இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி, உன்னுடைய தம்பி பரதனுக்கு உன் திருவடியை தாமர்களை வைத்தாயே அதையேதான் நானும் பிரார்த்திக்கிறேன் குனிய. ராமனும் தன் திருவடிகளை தூக்கி வீழன் தலையிலே வச்சுட்டு வச்சசா சாந்தயத்தேனும் லோச்சனாபியாம் பிபன்னில, அவனை வார்த்தையால மயிலர கால தடவி கொடுக்கிறாப்பு கொடுத்தானா ராமன். ராமன் நினைச்சுக்கிறார், சுக்ரீவன் கொஞ்சம் நாழி ஆக்கிட்டான்ல, காலதாமதப்படுத்திட்டான், நானே உன்ன லங்கையில வந்து அங்கீகாரம் பண்ணிருக்கணும், அது பண்ணாததுக்கே எனக்கு ரொம்ப வருத்தம், உன்ன போய் அக்கறையிலிருந்து இக்கறைக்கு வர வச்சுட்டேன் பார், சரணாகதன் நடக்க வைக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை, நான் போய் ஏற்றுக்கொண்டுதான் எனக்கு பழக்கம், நான் அயோத்தியிலிருந்து கிளம்பினதே உன்னை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான், அதுல ஒரு பாதி தூரம் உன்னை நினைக்க நடக்க வைத்ததை நினைத்து ரொம்ப வெட்கப்படுகிறேன், அதுலயும் ஒரு 1/2 மணி உன்னை காக்க வச்சுட்டாலே, நாளைக்கு சாஸ்திர நிதிமா சொல்லும் சரணம்னு ஒருத்தன் வந்தா, ஆனா யாராரோ தடுத்தபடியாலே ராமன் அவனை 1/2 மணி காக்க வச்சுட்டான்னு எழுதிவிட்டா, வர்ற 4 பேர் சரணாதிக்கு வரமாட்டான், அது எனக்கும் தெரியும் சுக்ரீவா, இருந்தாலும் வேறு வழியற்று போயிட்டு என்ன நல்வார்த்தைகள் சொல்லி மயிலரகால தடவி கொடுக்கிறா போலே தன்னுடைய கண்களாலேயே விபீஷணனை பாரித்து குடித்து கொண்டே ராமன் இருந்தான் என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். ஆனாலே விபீஷணன் தன்னுடைய சர்வத்தையும் தொடர்ந்து ராமனே சரண், ராமனே புகழ், அவனே நமக்கு என்னென்னைக்கும் ரக்ஷகங்கிற எண்ணத்தோட சரணாகதி பண்ணினான். சரணாகதி பறித்தது, ராமனும் விபீஷணனை ஏற்றுக்கொண்டான். அவனும் அவனுமாக சுவாமியும் தாசனுமாக சேஷியும் சேஷனுமாக சதந்திரனும் பரதந்திரனுமாக பிதாவும் புத்திரனுமாக பர்த்தாவும் பத்னியுமாக சேஷி எம்பெருமான் சேஷபூதன் விபீஷணன் இருவரும் என்ன மித்த கைங்கத்திலே இருந்தார்கள்ங்கிறது முக்கியமான சரித்திரம். ஆனாலே சரணாகதினா என்னன்னுட்டோ, அது எப்படி விபீஷணன் பண்ணினான்ங்கிறதையும் நேற்று நின்றுமாக நாம் அனுபவிக்க பெற்றோ. விபீஷணனுடைய திருவடிகளுக்கும் ராமன் திருவடிகளுக்கும் எழுதி வைத்த வால்மீகி பகவானுக்கும் வியாக்யாதாவான பெரியவாச்சான் பிள்ளைக்கும் பல்லாண்டு பாடி, கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.